நாம் எடுத்துக்கொள்வோம் ரோம புஸ்தகம் 8 ஆம் அதிகாரம். ரோம புஸ்தகம் 8 ஆம் அதிகாரம் 216வது பக்கம். 216வது பக்கம் நாம் தொடர்ந்து இந்த பகுதியை தியானித்துக் கொண்டு வருகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம். போன வாரம் நாம் பார்த்த ரோமர் 8:31-32 மயமா பார்த்தோம். அதாவது நமக்கு எதிராக இருப்பவன் யார் சொல்லி பார்த்தோம், 31-32 இல்லைங்களா? 31-32 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்திலிருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? ஒரு அருமையான சத்தியம் இந்த ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா மிக அருமையான உன்னதமான சத்தியம். ஒரு விசுவாசிக்கு, ஒரு இயேசுவின் பிள்ளைக்கு பலப்படும்படியாக, உற்சாகம் அளிக்கும்படியாக, கத்தருக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக, ஆவிக்குறி வாழ்க்கை கட்டும்படியாக, இயேசுவுக்குள்ளாக வெற்றியான ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்குள்ளாக வெற்றியான வாழ்க்கையை வாழும்படியாக இந்த ரோம புஸ்தகம், முழு புஸ்தகமே மிக அருமையான புஸ்தகம். அதுல முக்கியமா இந்த 8ஆம் அதிகாரம் விசேஷமான புஸ்தகங்கள். நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணிட்டே இருங்க. இந்த 1:39 வரைக்கும் மிக மிக அருமையான, அற்புதமான சத்தியங்கள் அடைங்க ஒரு அருமையான வசனங்கள். அதனாலதான் அந்த 8ஆம் அதிகாரத்தை தேர்ந்தெடுத்து இந்த சத்தியத்தை போதிக்கும்படியா ஆண்டவர் வழி நடத்தும்படியாக உதவி செய்கிறார். அவை நம்மை உற்சாகமட்டும்படியாக, நம்மை ஊக்கப்படுத்தும்படியாக. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை சும்மா சாதாரணமான வாழ்க்கை அல்ல, அது வெற்றியுள்ள வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ தோய்ந்து போய், ஏதோ துவண்டு போய், ஏதோ தோல்வியை சந்தித்து, ஏதோ விழுந்து போன வாழ்க்கைய அல்ல. சற்று நீங்க இந்த ரொம்ப 8ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான சத்தியங்கள் அடங்கிய ஒரு அதிகாரம். அதான் சொல்றேன், ஒரு தெய்வ மனிதன் சொல்றப்பல முழு பைபிளே சொல்ல போனா ரிங் சொல்றாங்க. முழு பைபிளே ரிங் கோப்பிட்டு பேசாரு, சரிங்களா? முழு பைபிளே ரிங் கோப்பிட்டு பேசாரு. அதுல அந்த ரிங் மோதிரம் போட்டிருப்பாங்கல்ல, முழு பைபிளே மோதிரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு ஒரு தெய்வ மனிதன். அதுல இருக்கிற டைமண்ட் வச்சிருப்பாங்கல்ல, டைமண்ட் வந்து எதுன்னா 8ஆம் அது ரோமர் புஸ்தகமா. அதுல இருக்க டைமண்ட் எதுன்னா ரோம புஸ்தகம். அதுல இருக்க டைமண்ட் எது ஒப்பிட்டு பேசுறாருன்னா ரோம புஸ்தகமா. அந்த டைமண்ட் எப்படி இருக்கும்? டைமண்ட் எப்படி இருக்கும்? அப்படியே ஜொலிக்கும், அப்படியே ஸ்பார்க் ஆகும், இல்லைங்களா? அந்த ஸ்பார்க்கிங் ஜொலிக்கிறது தான் எதுங்க? ரோமர் 8ஆம் அதிகாரமா. எவ்வளவு விசேஷமா அவர் சொல்றாரு பாருங்களேன். அவே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, கத்தருக்குள்ளாக சந்தோஷமாய் வாழ்வதற்கு இப்படியான சத்தியங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகவே நம்ம இதை சிந்தித்து வருகிறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வசனத்துல சிந்தித்து வரோம். இன்னைக்கு நம்ம போன வாரம் 31-32 பார்த்தோம். நீங்க பாத்தீங்கன்னா 28ல இருந்து நம்ம பார்த்தோம். எவ்வளவு அழகாக அந்த அருமையான சத்தியத்தை நம்ம பாக்குறோம் பாருங்களேன். 28ஆம் வசனத்திலிருந்து தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனா இருக்கும் பட்டு 28 அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குருவுக்கு 28 சொல்றாரு, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குருவுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா? சொல்லிட்டு வர சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது சொல்லிட்டு அடுத்து பேசுறாரு பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பிறனா இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் கொடுத்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதி மாங்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதி மாங்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கவனிச்சிங்களா, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில எவ்வளவு உன்னதமான ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம், அன்புடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை ஒரு விசுவாசிக்கு அள்ளி கொடுக்கிறாரு பாருங்க. ஆனா ஒரு அவிசுவாசி எடுத்துக்கோங்க, இந்த ஆசீர்வாதம் பார்க்க முடியுதா? இயேசுவை அறியாதவருடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் பார்க்க முடியுமா? சான்ஸே இல்லை. இங்க பாருங்க, ஒரு இயேசுவை அறிந்த ஒரு மனுஷனுக்கு தான் அந்த சத்தியம் சொல்லப்படுது. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற இடத்துல அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்கிறது. அதே போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ற வாழ்க்கையில அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவன் வாழ்றான், அவருடைய ஆளுக்குள்ள வர்றான், அவனுடைய வாழ்க்கையில ஆண்டரை அனுமதிக்கிற எல்லாமே நன்மைக்கே. அந்த சத்தியம் அவனை தேய்ச்சுகிறது, அவனை பலப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, வெற்றியுள்ள வாழ்க்கையை கட்டுகிறது. அது மாத்திரமா, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கா சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல நம்முடைய தம்முடைய குமாரனுடைய அநேக பேர் சகோதரருக்குள்ளே முதற் பேரனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அங்க பார்க்கிறோம், தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு முன் குறித்திருக்கிறார். முன் குறிச்சார் எப்பயும் உங்களை என்னையும் முன் குறிச்சார். எதுக்காக முன் குறிச்சாரா? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதுக்கு, நாளுக்கு நாள் அந்த குமாரனுடைய சாயல்ல வளருவதற்கு. யாருடைய சாயல்ல பிள்ளைகள் வரணுமா? யாருடைய சாயல்ல? அப்பா போல உரிச்சு வச்சிருக்குப்பாரு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? எங்க மூத்த பொண்ணு பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்பா உங்க அப்பா ஜெராக்ஸே தான்டா அப்படிங்கிறாங்க. சொல்றாங்களா இல்லையா? அப்பா ஜெராக்ஸே வந்திருக்கு. எங்க மூத்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க நிறைய பேர். உண்மைதானமா? ஐயோ, ஒண்ணு மட்டும் நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிடுறேன், என் புத்தி வந்துடுறானா? என் இருதயம் வந்துட வேண்டாம், ஏன் சுபாவம் ஒட்டிட்டு கூடாது. ஐயோ வேண்டவே வேண்டாம், என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், ஆணவம், பெருமை, சுயம், கௌரவம் எல்லாம் உண்டு, இருக்குமா இருக்காத? ஆமா, ஐயோ என் பிள்ளைன்ட்டு என்ன தொத்திட்டுவே கூடாது, நானுமா நானுமா அழிச்சுன்னு ஒருக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் என் பிள்ளைகிட்ட எதுதான் வரணும், எந்த சாயல் நான் தொத்திக்கொள்ளணும், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய், அந்த இயேசுவின் சாயல்ல என் பிள்ளை வளரணும். நானும் அப்படிதான் கத்துக்கிட்டேன், என் பிள்ளைக்கு அப்படிதான் கத்துறேன். ஊர் சொல்லணும், உன்னை பார்த்தா யார் பெருமைப்படணும்டா, பாரு அப்பா போல வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு உலகம் பேசும். இல்ல ஒரு கிறிஸ்தவம் அப்படி இல்லை, இந்த பேச்செல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போடணும், அப்பாவை போல, அம்மாவை போல, அப்படியா? இவர் அம்மாவை போல பேசுது அழகா, அம்மாவை போல அழகா பாடுது, இல்ல அம்மாவை போல எல்லாம் வந்திருக்கு, அப்பாவை போல வந்திருக்கு. இந்த இருதயம் பொல்லாத இருதயம், நம்முடைய சாயல்ல எதுவும் ஒத்துத்துறவே கூடாது. கவனிக்கிறீங்களா? யாருடைய சாயல்ல ஆண்டவர் முன் குறிச்சாரா? அடேப்பா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்காக இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாருங்கள், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டருடைய வாழ்க்கையில எவ்வளவு அழகா திட்டம் பண்ணிருக்காரு பாருங்களேன். உன்னை என்ன ஆண்டர் முன் குறிச்சார் எதுக்கு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு முன் குறிச்சார். அது மாத்திரமா, எவர்களை முன் குறித்தாரோ அவளை அழைத்து வைக்கிறார், எவர்கள் அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்குகிறார். யாரெல்லாம் ஆண்டவர் அழைத்தாரோ, எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உலகத்துல இருக்காங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை முன்குறிச்சார். எப்ப? உலகம் தோற்று முன்னாடியே தெரிந்து கொண்டான் சொல்லி படிக்கணுமா இல்லையா? உலகம் தோன்றுக்கு முன்னாடியே அந்த முன்குறித்த பிள்ளைகளை ஆண்டவர் அழைக்கிறாரு, அழைத்த பிள்ளைகளை ஆண்டவர் நீதிமான் ஆக்கிட்டாரு. நீதிமான் ஆக்குற வேலையில நீர்வர்கள் நீதிமாக்கள் அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லி படிக்கிறோம். மகிமைப்படுத்தி விட்டார், குளோரிஃபைட் சொல்லி பாஸ்டர்ஸ்ல வருது, மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்பா எவ்வளவு உன்னதமான மகத்தான சத்தியம். அது மாத்திரமா, இதை சொல்லிட்டு 20 அந்த இடத்துல படிக்கிறோம், எவளை நீதிமாங்களுக்கு அவரை மகிமைப்படுத்துறாங்க. அப்பதான் 31-32 போன வாரம் பார்த்தோம், இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம், இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்துல இருந்தார் அழகப்பா, இப்படி சொல்லிட்டு உன்னதமான சத்தியம் சொல்லிட்டு, அப்பா இவைகளை குறித்து வேற என்னப்பா சொல்லுவோம், வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு, விசேஷமான சத்தியம், விசேஷமான ஒரு மகத்தான உன்னதமான ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பொழிந்தெழுகிறார். இவர்களுக்கு வேற என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? இவ்வளவு மகத்துவமான சத்தியத்தை சொல்லிட்டு சொல்றாரு, இத வேற என்ன சொல்லுவோம், இவைகளை குறித்து நாம் வேற என்ன சொல்லுவோம், தேவன் இத்தனை யார் செஞ்சது, இத்தனை யார் செஞ்சது, தேவன் தான் செஞ்சது, இத்தனை யார் செஞ்சது, தேவன் தான் செஞ்சது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் இவ்வளவு உன்னதமான காரியத்தை செஞ்சிருக்கும் பொழுது, உன்னதமான காரியத்தை விசுவாசிக்கு, ஒரு அருமையான ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஆண்டவர் குப்பை இதிலிருந்து புளிதிலிருந்து ஆண்டவர் தூக்கிடுகிறான்னு சொல்லி வசனம் படிக்கிறோமா இல்லையா? சங்கீதத்துல வருதா இல்லையா? அதுதாங்க இது, அதுதாங்க இது, குப்பையிலிருந்து புளிதிலிருந்து ஆண்டவர் தூக்குறார், எளிமையானவர் ரட்சிக்கிறான்னு சொல்லி படிக்கிறோமா இல்லையா? அந்த எளிய மனுஷனை, அந்த குப்பையில் இருக்கிற மனுஷனை, ஒரு வறியவனை, ஒரு சாதாரணமான மனுஷனை ஆண்டவர் ரட்சித்து எவ்வளவு உன்னதமான மகத்தான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு பாருங்க. கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதம் எவ்வளவு மகத்தான ஆசீர்வாதம் கவனிச்சீங்களா? சாதாரணமான ஒரு எளியவனை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறா இருப்பாங்க, உயர்த்துக்கிறா இருப்பாங்க, இப்பப்பட்ட அருமையான உயர்வை கொடுக்கிறா இருப்பாங்க. இந்த அருமையான மகத்தான காரியம் யார் செஞ்சது? தேவனே. அதான் சொல்றாரு, இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம், தேவன் நம் பட்சத்தில் இருந்தா நம்ம குரோதமா இருப்பவன் யார்? உன்னதமான காரியம் நம்ம கொடுக்கும் போது நம்ம குரோதமா இருக்கிற யாரும்? அப்ப அதான் சொல்றாரு, தேவன் இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்வோம், அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, தேவன் தெரிந்து அந்த இடத்துல 32:31 இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்வோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நம்ம குரோதமா இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்து அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அண்டேப்பா, தம்முடைய சொந்த குமாரன், சொந்த குமாரனே, தம்முடைய சொந்த குமாரனே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அவே நமக்கு அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? ஒரு விசுவாசிக்கு ஆண்டு ஒரு உற்சாகம் படிக்கிறார் பாருங்க. இவை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம், இவை குறித்து நம்ம என்ன சொல்ல அப்படியே சொல்லிச்சு வராரு, வேற என்ன சொல்லுவோம், தேவன் நம் பட்சத்துல இருந்தா நம்ம குரோதமா இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்துக்கும் போது எந்த விதமான காரியமா இல்ல, போனவரம் சிந்தித்தோம் இல்லைங்களா, எத்தனையோ காரியங்கள் காணப்படலாம், அதன் மட்டும் தேவன் உன் பட்சத்துல இருக்கிறான்னு சொல்லத்தக்க நான் வாழ்க்கையை நீ காமிக்கிறியா? நம்ம போனவரம் பார்த்தோம் இல்லைங்களா, போனவரம் பார்த்தோம், தேவன் உன் பட்சத்துல இருக்கிறான்னு சொல்லி நீ வாழ்க்கைய காமிக்கிறாயா? அப்படியாக தேவன் நம்பிருக்கும் போது நமக்கு விரோதமான காரியம் எதுவுமே சொல்றாரு, தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், நம்ம எல்லாருக்காகவும்
அப்படி தொண்டை சுமந்த சொந்த குமாரனே ஆண்டர் கொடுத்துருக்கும் போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாது பண்ணிவிடும். எவ்வளவோ எத்தனையோ காரியங்கள் உண்டு, அவர் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோர்வுகள், பல பாடுகள், பல காரியங்கள் உண்டு. அது உன்னோட பலத்தையும் அவருக்கு நான் ஒத்தாசையும் அவருடைய கிருபையும் இன்னும் எத்தனையோ அவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், சரீர நன்மைகளா இருக்கட்டும், இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு கேட்கலாம். இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு கேட்கலாம். தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் எனக்காக தம்முடைய சொந்த குமாரனை ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதே சமயத்துல நம்ம ஜாக்கிரையாக்கணும். இதுவே நம்ம ரொம்ப எல்லாத்தையும் கொடுத்துருவாரா அப்படின்னு கேள்வி எழும்புதான் அது இல்லையா? அப்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நாம மகிமைப்படும்படியாக அவருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம ஞானமா புத்திசாலித்தனமா செயல்பட வேண்டும். அதுக்காக எல்லாத்தையும் ஆண்டர் கொடுத்துறான்னு சொல்ல முடியல, புரியுதுங்களா? ஆகவே நம்ம இப்பேற்பட்ட உன்னதமான சத்தியத்துக்குள்ளாய் கடந்து போகும்பொழுது அடுத்ததாக இன்னைக்கு பாக்குறோம், அடுத்ததாக உன்னதமான அருமையான சத்தியம் அங்க பாரு 33-34. தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அடுத்ததாக இவ்வளவுதான சொல்லிட்டு வர்றாரு, இவ்வளவு மகத்தான ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அடுத்ததான மகத்தான ஆசீர்வாதம் என்ன பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இங்க பாத்தீங்கன்னா இந்த மகா உன்னதமான ஒரு சத்தியத்தை பார்த்துட்டு வரோம். அடுத்து 33-34 மையமா பார்க்க போறோம். இந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவுக்குள் வெற்றியை பார்க்கலாங்க. இந்த இடத்துலதான் பார்க்கலாம் ஒரு கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்ற தலைப்புல பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி, விக்டரி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் வெற்றி ஒரு மனுஷனால், ஒரு இயேசு ஆண்டவர் அறிந்த மனுஷன் யாருங்க? கிறிஸ்துவுக்குள் வெற்றி உள்ள மனுஷன். எப்படி? நம்ம பார்த்தோம் எவர்களை முன்குறித்தார் அவர் அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தார் அவர் நீதிமன்றங்களாக இருக்கிறார் சொல்லி பார்த்தோமா இல்லையா? இப்படி பார்க்கும்போது இவர்களுக்கு வேற என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்திருந்தா நமக்கு விரோதமா இருப்பான் யார் அப்படின்னு சொல்லி உன்னதமான மகத்தான காரியத்தை ஆண்டவர் நம்ம தைரியம் போட்டுகிறார். மேற்கொண்டு தேவன் தெரிந்து கொண்ட மேல் குற்றம் சாட்டுகிறவன் யாருன்னு சொல்லி வதம் வருது. தேவன் தெரிந்து கொண்ட மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் சொல்லி வருது? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இங்க பாக்குறோம் இந்த இடத்துலதான் முக்கியமாக இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆகவே நம்ம சிந்திக்கிற உள்ள ஜெபத்தோடு கேட்போம். முக்கியமாக வெற்றி, அதாவது வெற்றி, கிறிஸ்துவுக்குள் வெற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். ஆகவே இப்படியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேணும்ல, இப்படியா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்க வேணும்ல, அவனுக்கு எதிரான எத்தனையோ காரியங்கள் உண்டா இல்லையா? அவனுக்கு எதிரான காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் உண்டா இல்லையா? முக்கியமாக அவனை குற்றம் சாட்டுகிற எத்தனையோ காரியங்கள் உண்டா இல்லையா? அவனை குற்றம் சாட்டுகிற எத்தனையோ காரியங்கள் உண்டா இல்லையா? முக்கியமாக ஒரு விசுவாசிய, ஒரு விசுவாசியை குற்றம் சாட்டும்படியான, குற்றம் சாட்டும்படியான காரியங்கள் அவன் ஆளுக்கு நாள் அவன் எதிர்கொண்டே இருக்கிறான். முக்கியமாக எதுல இருந்து? இந்த உலகம், பிசாசு. உலகம், பிசாசு. இன்னுமாய் அவனுடைய சொந்த மனசாட்சி அவனுக்கு எதிராக பேசும். ஆமாங்க, இன்னைக்கும் விசுவாசியுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் உண்டா இல்லையா? இந்த போராட்டங்கள் உண்டு, இந்த போராட்டங்கள் உண்டு, இந்த போராட்டங்கள் உண்டு. முக்கியமாக உலகத்துல இருந்து எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வருதா இல்லையா? ஏன் நம்ம சபையை பார்த்து நிறைய பேர் குறை சொல்றது உண்டு இல்லைங்களா? இவங்க தான் சத்தியம் சத்தியம் சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? உலகம், உலகத்துல இருந்து எத்தனையோ விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களா இல்லையா? இவங்க தான் நீதிமானாப்பா, இவங்க தான் சுய புத்திகாரர்கள் தான், இவங்க தான் சுய நீதிக்காரர்கள், அவங்க என்னமோ குற்றம் சாட்டுக்கிறாங்களா இல்லையா, எதுமோ பேசுறாங்க, இவங்க தான் சத்தியக்காரர்கள் தான்ப்பா, இவங்க தான் தெரிஞ்சவங்களாம் தெரிஞ்சவங்களாம்ப்பா அப்படின்னு உலகத்திலேருந்து, நம்மளையும் குறித்து சபையை குறித்து பல காரியங்கள் உலகத்திலேருந்து வருதா இல்லையா? வருதா இல்லையா? இல்லைங்களா? எத்தனையோ காரியங்கள் உலகத்திலேருந்து வருது. அப்ப நமக்குள்ளேயே நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குது, நமக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்குதா இல்லையா? உலகத்திலேருந்து குற்றம் சாட்டுக்கிறார்கள். அடுத்தது பிசாசு, பிசாசு ஒன்னா நம்பர். பிசாசு என்ன செய்யறான்? அவன் பிசாசே உன் குற்றம் சாட்டுகிறவன் தான், அவனுக்கு பேரே குற்றம் சாட்டுகிறவன் தான். சொல்ல போனா அவன் எப்ப பார்த்தாலும் குற்றம் சாட்டுகிறான். அவனுக்கு பிசாசே டெவில் என்கிற பதமே குற்றம் சாட்டுகிற பதம். நீங்க பாருங்களேன் வெளிப்படுத்தல் விசேஷத்துல, பாருங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல 12 அதிகாரத்துல படிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல 12 அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 12 அதிகாரம் 9-10 பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 12 அதிகாரம் 9-10. பிசாசு சாட்டன் சொல்லுது இங்கிலீஷ்ல, அவன் யாரு? எதிராளி, டெவில். சொல்ல போன டெவில் என்று சொன்னாலே அதாவது நமக்கு எதிராக, நமக்கு எதிராக தூக்கி எறிகிறவன், நமக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறவன், நம்ம பேரே அப்படிதான். அங்க பாருங்க 9-10 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல், கவனிக்கிறீங்களா, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு, கவனிக்கிறீங்களா, குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான். யாருங்கவே குற்றம் சுமத்தும் பொருட்டு, பிசாசு யாருங்க, எப்ப பார்த்தாலும் குற்றம் சாட்டுகிறவன். நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு பக்கம் உலகம், உலகம் நாலு விதமா பேசுது நம்ம பார்த்து இல்லைங்களா, இவங்க தான்ப்பா பரலோகம் போகிறவங்க, இவங்க தான்ப்பா சத்தியம் தெரிஞ்சவங்க, இவங்க தான்ப்பா நீதிமானாக்கும் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, இவங்க தான் எல்லாம் தெரிஞ்சவங்களா அப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க, இவங்க தான் நல்ல வழி தெரிஞ்சுட்டு போறவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகம் பல்வித குற்றங்களை வைக்குது நம்மளை பார்த்து. பிசாசு ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறான், பிசாசு ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறான் இல்லையா, ஏன் அவனுக்கு பேரே குற்றம் சாட்டுகிறவன் தான், அக்யூசர், அவனுக்கு பேரே குற்றம் சாட்டுகிறான், அக்யூசன் சொல்லி பார்த்து பதம் உபயோகப்படுத்துவன், டெபிள்னு சொன்னாலே எரிகிறவன், நமக்கு எதிராக எரிகிறவன், அப்படியாக குற்றம் சாட்டுகிற பிசாசா இருக்கிறான். ஏன் நீங்க பாத்தீங்கன்னா, யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, யோபு புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒன்னாவது ரெண்டாவது அதிகாரமே தேவனுக்கு முன்னாடி யார் வந்து பேசுறா, யோபு புத்தி குற்றம் சாட்டுகிறவனாய் யார் வந்து பேசுறா, பிசாசு பேசுறான் இல்லைங்களா. நீங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சகரியா புஸ்தகத்துல மூணாம் அதிகாரம் வாங்க, சகரியா புஸ்தகத்துல மூணாம் அதிகாரம், அங்க பிசாசு குற்றம் சாட்டுறான் பாருங்க, சகரியா புஸ்தகம் வாங்க மூணாம் வசனம், மூணு நாலாம் வசனம் அங்க பாருங்க, அந்த இடத்துல ரெண்டுல இருந்து படிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கு நின்று தப்பு வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா அப்படின்னு சொல்றாரு என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான், அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கடைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு பிறகு உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பிசாசு குற்றம் சாட்டுகிறவனாய் குற்றம் கூறுகிறவரும் பிசாசா இருக்கிறான் சொல்லி பாக்குறோம். அங்க பாருங்க, ஒன்னாம் வசனத்துல படிக்கலாம், அவர் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார், அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்து, பாருங்க சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்ப ஒரு விசுவாசிக்கு எதிராக யார் குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான், பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்ற, இப்படிப்பட்ட அருமையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்கிற பொழுது எத்தனையோ எதிர்ப்புகளை சந்திக்கிறோம், குற்றச்சாட்டுகளை சந்திக்கிறோம், உலகத்திலேருந்து குற்றச்சாட்டுகளை சந்திக்கிறோம், இரண்டாவது பிசாசு குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான். மார்ட்டின் லூத்தரே இந்த சூழ்நிலையை கடந்து போனார், மார்ட்டின் லூத்தரே இந்த சூழ்நிலையை கடந்து போனார், எத்தனையோ பாவ போராட்டம் கடந்து போகும்போது ரட்சிக்கப்பட்ட பின்பு எவ்வளவு பாவ போராட்டம் நடக்கும்போது சாத்தான் வந்து பேசுறான், ஏய் நீ தப்பு செஞ்சுச்சு அவ்வளவுதான், நீ பாவி, நீ கிறிஸ்துவனே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் நிறுத்தத்துல பேசுகிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்துச்சான். அப்பதான் மார்ட்டின் லூத்தர் எந்த வசனத்தை எடுத்து பேசினாரு, கிறிஸ்து இயேசு ரத்தம் சகல பாவனமே நீக்கி சுத்திகரிக்கும் சொல்லும்படியான வசனத்தை எடுத்து பேசினார். அவர் நம்மை நீக்கி, அவருடைய ரத்த சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையை நீதிமுள்ளவரா இருக்கிறான்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்து பேசுறாரு. அப்ப பிசாசு குற்றம் சாட்டுகிறானா இருக்கிறான். இன்னொன்னு, நமக்குள்ள மனசாட்சி, அநேக நேரங்கள தடுமா இருக்குதா இல்லையா, அநேக நேரங்கள நமக்குள்ள மனசாட்சி, ஒரு உண்மையான விசுவாசியிலதான் பேசுறேன், உண்மையான விசுவாசி வாழ்க்கையில தான் பேசுறேன், எத்தனையோ நேரங்கள்ல நம்முடைய மனசாட்சியை நமக்கு எதிராக குற்றம் சாட்டுது, அதையோ நான் இவ்வளவு தவறு செஞ்சேனே, ஐயோ இப்படிப்பட்ட பாவம் செஞ்சேனே, இப்படிப்பட்ட தவறு செஞ்சேனே, ஐயோ நான் கடவுளுக்கு விரோதமா செஞ்சேனே, ஐயோ நான் விசுவாசி இல்லையே, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையில வாழக்கூடாதே, ஐயோ அப்படின்னு அவனுக்குள்ள சந்தேகம் தருமாற்றம் இருக்குதா இல்லையா. பல்வேறு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே அந்த இடத்துல கடந்து போற காரியங்கள் உண்டு, அவங்களுடைய வாழ்க்கையில அந்த மனசாட்சியுடைய கடந்து போறார்கள், சில தவறுகள் ஏற்படும் பொழுது குற்றம் சாட்டும், அவங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்கிறது, மனசாட்சியே அவங்களுடைய இறுதியம் ஆழமாய் உணர்த்தப்பட்ட, ஐயோ நான் இவ்வளவு தவறு செய்யறேனே, அவங்களால சமாதானத்தோட இருக்க முடியல, தூங்க முடியல, விதமான சூழ்நிலாய் கடந்து போகிறார்கள் இல்லைங்களா, விதமான சூழ்நிலாய் கடந்து போகிறார்கள். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேருந்து பிசாசுலேருந்து மனசாட்சி, அந்த கான்சியன்ஸ் அவங்களுடைய மனசே அவங்களுக்கு எதிராக பேசுது, ஐயோ நல்லா சமாதானமா இருக்க முடியலையே, ஐயோ நல்ல சந்தோஷமா இருக்க முடியலையே, இந்த ஒரு வாரமா என்னால தூங்கவே முடியல, இதையோ நேரங்கள்ல தடுமாறுறேன், என்னுடைய விசுவாச வாழ்க்கை தடுமாற்றமா இருக்குன்னு சொல்ற முடியான பேச்சு இருக்குதா இல்லையா, இப்படியான சூழ்நிலை கடந்து போகிறார்கள் சரிங்களா.
சரிங்களா? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில விதமான காரியங்கள் உண்டு, புரியுதுங்களா? ஆனா இதுக்கு எப்படி எதிர்கொள்றது, இதை எப்படி முறியடிக்கிறது, அதான் முக்கியம். இதை எப்படி எதிர்கொள்றது? விசுவாசி வாழ்க்கையில விதமான காரியங்கள் உண்டு, ஆனா இதை எப்படி எதிர்கொள்றது? உன்னை குற்றம் சாட்டி கொண்டே இருக்குமென்றால் நிச்சயமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, குற்றம் சாட்டி கொண்டே ஒரு குற்றமான ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அந்த இடத்துல நீங்க மனசாட்சியில அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நமக்கு எதிராக செயல்படும் போது நமக்கு சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியவே முடியாது. சமாதானத்தை தூங்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்ப இதை எதிர்கொள்ளணுமா இல்லையா? இதை எதிர்கொள்ளணுமா இல்லையா? இந்த குற்றச்சாட்டுக்கு நேராக நீ வாதங்கள் எடுத்து வைக்கணுமா இல்லையா? இல்லைங்களா? கோர்ட்டுக்கு போறீங்கன்னா வாதங்கள் எடுத்து வைக்கிறாங்களா இல்லையா? அப்ப இவ்விதமான குற்றச்சாட்டுகள், இவ்விதமான உலகத்திலிருந்து, பிசாசிலிருந்து, சொந்த மனசாட்சியை நமக்கு எதிராக செயல்படும் முடியாத பல தடுமாற்றங்கள், எதிர்ப்புகள், குற்றச்சாட்டுகள் நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம இதை எப்படி எதிர்கொள்றது? அதான் அந்த இடத்துல பாக்குறோம். முக்கியமாக முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குற்றம் சாட்டுகிறது. அந்த ரோம புஸ்தகம் 8 அதுதான் சொல்லுது. ரோம புஸ்தகம் 8 திருப்பி வைத்துக்கொள்ளும். ரோம புஸ்தகம் 8 தேவன் தெரிந்து கொண்டிருக்கும் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டிருக்கும் மேல் குற்றம் சாட்டுகிறோம். அந்த இடத்துல குற்றம் சாட்டுகிறோம் என்ற பதம் வருதா இல்லையா? குற்றம் சாட்டுகிறோம் என்று பதம் வருதா இல்லையா? அப்ப ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில உலகத்திலிருந்து பிசாசு என்று சொல்லி அவன் நம்மை குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான், நம்முடைய சொந்த மனசே குற்றம் சாட்டுகிறதா இருக்குது. விதமான பல தடுமாற்றங்கள், போராட்டங்களை கடந்து போகும்பொழுது நம்ம அதை எப்படி எதிர்கொள்றோம்னு சொல்லும் பொழுது முதலாவது காரியமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது காரியமாக சரிங்க, நீ அப்படியே நீ பாவம் செஞ்சிருப்பா என்றால், அப்படியே நீ தவறு செய்யும் பொழுது நீ என்ன பண்ணணும்? அது குறித்து வருத்தப்பட்டு மனம் திரும்பும். முதலாவது அப்படியே நீ தவறு செய்யலாம். ஒரு விசுவாசி தவறு செய்யாம இல்ல, தவறு செய்யலாம் சரிங்களா? அப்படியே நீ தவறு செஞ்சிருப்பா என்றால், if you are guilty நீ ஒரு குற்றவாளியா இருப்பா என்றால் நீ என்ன செய்யணும்? அந்த வருத்தத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு அந்த இடத்துல ஆண்டவர் முன்னாடி மனம் திரும்பணும். அதான் முக்கியம். ஏன்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசம் செய்கிறார். நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது, புரியுதுங்களா? அவை மனம் திரும்பணும். ஓகே, புரியுதா? அவை நல்லா புரியுதா? ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விசுவாச வாழ்க்கையில எத்தனையோ குற்றச்சாட்டுகள் நமக்கு எதிராக வருது. சரிங்க, அப்படியே உண்மையா இருக்கும் பட்சத்துல உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாவே தவறு செய்திருப்பா என்றால் அந்த வருத்தத்துக்கு அந்த தவறை குறித்து மனம் வருந்தி ஆண்டவருக்கு முன்னாடி மனம் திரும்பணும், ஒப்புரவாகணும். புரியுதுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டா முடிஞ்சு, மனம் திரும்பலாம் தேவையில்லை, அவரு சிறுவையெல்லாம் சுமந்துட்டாரு. அப்படியா? ரட்சிக்கப்பட்டா முடிஞ்சு, நம்முடைய காயங்கள் நம்ம தழுவினாலே சிலுவினாலே குணமாகினார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் பேசுவாங்க. சிறுவில் எல்லாம் வெற்றி சிறந்தார், முடிஞ்சிச்சு, ஆனா நம்ம மனம் திரும்ப தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அது தவறான உபதேசம். இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்ட மனுஷனா இருப்பா என்றால், சில நீங்க தவறுவா என்றால் என்ன செய்யணும்? குற்றஞ்சாட்டு. அப்ப உனக்கு எப்படியான குற்றஞ்சாட்டுகள் தைரியமா வரும், அப்படி என்ன பண்ற? இப்படியான குற்றச்சாட்டுகள் உண்மையா இருக்கும் என்றால் நீ என்ன பண்ற? மனம் திரும்பணும், அவ்வளவுதான். உண்மையாவே இருக்கும் என்றால், அந்த உண்மையான காரியமா இருக்கும் என்றால் நீ மனம் திரும்ப, அவ்வளவுதான். ஆண்டுடைய சமூகத்துல நீ தாழ்த்தி மனம் திரும்பு. அவன் நீ மனம் திரும்ப அப்படி போவா என்றால், இப்ப வேற ஒன்னும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம உலக தகப்பனுக்கு எதிராக பிள்ளை, ஒரு பிள்ளை உலக தகப்பனுக்கு எதிராக பாவம் செய்யதான் வச்சுக்கோங்க. உலக தகப்பன் அப்பா வீட்டுல பிள்ளைகள் இருக்குது, பிள்ளை வந்து அந்த தகப்பன் எதிராக எதிர்த்து பேசுனா வச்சுக்கோங்க, இத்தனைக்கும் சொந்த பிள்ளை தான், இத்தனைக்கும் அப்பா வந்து அந்த பிள்ளைய புறக்கணிச்சிருவாரா? பிள்ளை இல்லாம போயிருமா? பிள்ளை இல்லாம போயிருமா? அப்பா அந்த பிள்ளைய புறக்கணிச்சுவாரா? ஆனா உறவு எப்படி இருக்கும்? தவறு செஞ்சனால உறவு கொஞ்சம் அரசு உரசலுமா இருக்குமா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த பிள்ளை அப்பாட்ட போய் சாரி கேட்டு அப்பாட்ட ஒப்புரவாகி போகும்போது அந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது இல்லைங்களா? அவசியமா இல்லையா? அவனமாக தான் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனையோ நேரங்களில் குடும்பத்துல கூட, கணவர் மனைவி கூட எத்தனையோ உரசல்கள் வருது, எத்தனையோ விரிசல்கள் வருது, எத்தனையோ பிரச்சனைகள் வருது. அப்ப கணவி சாரி கேட்கறது தப்பு இல்ல, கணவன் மனைவி பார்த்து சாரி கேட்கறது தப்பு இல்ல. சாரியை கேட்காம அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா அந்த உரசல் என்ன ஆகும்? அந்த உறவு உரசல் ஆகும். அப்படியே அரசல் உரசலுமா இருக்குமா இல்லையா? கொஞ்சம் ஸ்ட்ரெயின்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பே பாதிக்குமா இல்லையா? அப்ப கணவன் மனைவி உறவே பாதிக்குமா இல்லையா? அந்த இடத்துல சமாதானமே இல்லாம போயிருமா இல்லையா? ஒருத்தர் மன்னிப்பை கேட்டு சந்தோஷமா அந்த உறவை புதுப்பிச்சு கடவுளுக்குள்ள சந்தோஷமா எழுப்புற தப்பே
இல்ல. ஏன் தகப்பன் பிள்ளைகளுக்கு மத்தியில கூட உறவு ஜாக்கிரதையா இருக்கணும், தாய் பிள்ளைகள் மத்தியில கூட உறவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை தகப்பனே பிள்ளைக்கு எதிராக தெரிஞ்சுட்டா கூட தகப்பன் என்ன சொல்லணும் பிள்ளைக்கு? தகப்பனே இல்ல தாயே பிள்ளைக்கு எதிராக செய்யும் பொழுது, பிள்ளைக்கு எதிராக செய்யும் பொழுது தகப்பனோ இல்ல தாயோ என்ன சொல்லணும்? பிள்ளையை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் அநேக தகப்பன்மார்கள் குற்றவாளியா இருக்கிறாங்க வீட்டுல, அநேக கிறிஸ்தவ குடும்பத்துல தாய்மார்கள் அநேக குற்றவாளியா இருக்கிறாங்க. பிள்ளைய பார்த்து சாரி கேட்டாப்பே இல்ல, அவே நான் செய்யல அப்படின்னு சொல்லி சில சில தகப்பன்மார்கள் இருக்காங்க. அப்படியே செய்யாத மாதிரி அப்படியே அது அது என்னது மாயமானத்தை காமிக்கும். உங்களுடைய மாயமானத்தை காமிச்சிருமா இல்லையா? ஒரு மாயமானமான பக்தியை காமிச்சிடும், ஒரு போலித்தனமான பக்தியை காமிச்சிடும். அப்ப பிள்ளைக்கு மாதிரி சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, பிள்ளைகிட்ட சாரி கேட்டாப்பே இல்ல, சரிங்களா? அவை எனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவ்விதமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் சிறப்பாய் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் பொழுது குற்றஞ்சாட்டுகள் நிறைய உண்டு. சரிங்க, குற்றச்சாட்டுகள் அப்படியே உண்மையா இருக்கும் பட்சத்துல மனம் திரும்பிடலாம், ஓகேவா? மனம் தப்பே இல்ல, அது மனைவிட்டியா இருக்கட்டும் இல்ல இல்ல கணவன்ட்டா இருக்கட்டும், சாரி கேட்க தப்பே இல்ல, உறவு புதுப்பிந்து கடவுளுக்குள்ள சந்தோஷமா இல்லாம இல்ல பிள்ளைகளிட்ட கூட இருக்கலாம், நம்ம பிள்ளைகிட்ட சாரி கேட்க தப்பே இல்ல, சாரி பண்ண அந்த அப்பா செஞ்ச சாரி சாரின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைய சந்தோஷமா அரவணைத்து கடவுளுக்குள்ள சந்தோஷமா உறவு அந்த புதுப்பித்து பிள்ளைகளும் தகப்பனும் தாயும் உஷாம எழும்புவாங்க இல்லையா? சரிங்க, அது முக்கியமான முதலாவது காரியம். சரிங்க, அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா விதமான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நம்ம மனம் திரும்புவோம், கடவுளுக்குள்ள எழும்புறோம், சந்தோஷமா எழும்புறோம். அடுத்ததாக இன்னும் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இன்னும் குற்றஞ்சாட்டுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பட்சத்துல தேவன் தெரிந்து 33வது வசனம் அதான் படிக்கணும். 33வது வசனத்துல தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல பவுல் சொல்றாரு தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார். ஏன் பவுல் இதை சொல்றாரு? ஏன் இதை பவுல் சொல்றாரு? குற்றச்சாட்டுகள் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேக குற்றஞ்சாட்டுகளும் உலகத்தின் வழியாய் பிசாசு வழியாய் சொந்த மனச குற்றஞ்சாட்டுகிறது சமாதானத்தை இழந்து போறோம், பல காரியங்கள் உண்டு. சரி, உண்மையாவே குற்றச்சாட்டுகள் என்ன பண்றது? நம்ம மனம் திரும்பணும், கடவுள்கிட்ட மனம் திரும்பணும், மனைவிட்டியோ கணவன்ட்டோ இல்ல பிள்ளையோ சாரி கேட்க தப்பே இல்லை, சமாதம். சரிங்க, இன்னும் மேற்கொண்டு பல குற்றச்சாட்டுகள் விதங்கள் சந்திக்கிறோம் இல்லைங்களா? பிசாசு குற்றஞ்சாட்டுறான், சமாதானத்தை இழந்து போக வைக்கிறான் இல்லைங்களா, சந்தோஷத்தை இழந்து போக வைக்கிறான், உலகத்தில் உள்ள குற்றஞ்சாட்டுகள் பலவேறு காரியங்கள் நம்ம சந்திச்சு கொண்டே இருக்கும் பட்சத்துல நம்ம இன்னும் பயப்படவே தேவையில்லை. அடுத்ததா 33வது வசனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றச்சாட்டு யார் சொல்றாரு? பவுல் இந்த இடத்துல ஏன் இதை பயன்படுத்துற? தேவன் தெரிந்து கொள்ளும் பாருங்க, தேவன் தெரிந்து பவுல் இப்படி சொல்லிருக்கலாம் இல்ல, விசுவாசிகளை ஆண்டவர் விசுவாசிகள் மீது குற்றச்சாட்டு யார் சொல்லிருக்கலாமா இல்லையா? கவனிக்கிறீங்களா? விசுவாசிகள் மீது குற்றச்சாட்டு யார் சொல்லிருக்காமா இல்லையா? ஆனா பவுல் என்ன சொன்னாரு? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றஞ்சாட்டு யார் சொல்றாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் தெரிந்து கொண்டவருமே குற்றஞ்சாட்டு யார் சொல்றாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னுடைய வாக்குல ஒரு வேறு போராட்டங்களுடைய கடந்து போகும்பொழுது, சமாதானத்தை இழந்து போகும்பொழுது உனக்கே தடுமாறு, ஐயோ நான் ஒரு விசுவாசியா, விசுவாசி மாதிரி நின்று கொள்ளலையே, ஐயோ நான் உண்மையான விசுவாசியே இல்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல போராட்டங்கள் கடந்து போகிற இல்லைங்களா, சமாதானத்தை இழந்து போகிற. அப்ப நீ என்ன பண்ற? உன்னுடைய விசுவாசத்தை உன்னுடைய விசுவாசத்தை சார்ந்து, உன்னுடைய இயேசு மேல வைத்திருக்க உன்னுடைய விசுவாசத்தை சார்ந்து போகிற விலையக்கு உன்னுடைய விசுவாசத்துல தடுமாறுற. எப்படிங்க? யாருடைய விசுவாசத்துல? உன்னுடைய விசுவாசத்தை தடுமாறுற. பிசாசும் இதை சந்தர்ப்பா பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய விசுவாசத்தை ஆட்டம் ஆட செய்யறான். யாருடைய விசுவாசம்? உன்னுடைய விசுவாசம். இதுதான் காமிக்கிறான் பிசாசும் இதை தந்திரமா, இதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நீ வைத்திருக்க உன்னுடைய விசுவாசத்து மேல அதிரியப்படுத்துறான், பயங்கரமா ஆட்டம் ஆரம்பிச்சான். அதுக்குதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்குதான் பவுல் சொல்றாரு இன்னைக்கு உன்னுடைய விசுவாசத்தினாலே நீங்க நீ நான் உன்னுடைய விசுவாசத்தினாலே அல்ல, தேவன் தெரிந்து கொண்டார். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு யாரால் வந்தது? தேவனால். யார உன்னை நீ தெரிந்து கொண்டா? தேவன் தெரிந்து கொண்டார். He only chose us. அவர் தான் தெரிந்து கொண்டார். அப்ப அந்த தெரிந்து கொள்ளதுல குற்றஞ்சாட்ட முடியுமா? நான் சொல்றது புரியுதா? அந்த தெரிந்து கொள்ள குற்றஞ்சாட்ட முடியுமா? எவன குற்றஞ்சாட்ட முடியுமா? குற்றஞ்சாட்டவே முடியாது. அதான் முக்கியம். அந்த இடத்துல அதான் பாக்குறோம், அந்த எலெக்ஷன், அந்த எலெக்ஷன் தெரிந்து கொள்ளுதல ஆண்டவர் அந்த இடத்துல பவுல் அப்படியாக அந்த இடத்துல பேசுற தெரிந்து கொள்ளுதல. ஆகவே உன்னுடைய என்னுடைய சாதாரண பலவீனமான விசுவாசத்தை பிசாசு பயன்படுத்தி குற்றஞ்சாட்டுகிறவனே வேலையில. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அப்பா உன்னுடைய விசுவாச சார்ந்து நீ போன அவசியம் இல்ல, இது முழுமுக்கணும் யாருடைய யாருடைய செயல்? தேவனே தெரிந்து கொண்டார். அப்ப உன்னைய நீ தெரிந்து கொண்டது யாரு? தேவன் தெரிந்து கொள்ளும் போது யார் குற்றஞ்சாட்ட முடியும்? புரியுதுங்களா? தேவன் தெரிந்து கொள்ளும் யார் குற்றம் சாட்ட முடியும்? அதனாலதான் அடுத்ததாக பார்க்கிறோம், தேவன் தெரிந்து கொண்ட மேல் குற்றம் சாட்டு முடியும் யார்? தேவனே அவர்களை நீதி மாங்களாக்குகிறவர். தெளிவா அழுத்தமா பேசுறாரு பாருங்க, தேவனே அவர்களை நீதி மாங்களாக்குகிறவர். கவனிச்சீங்களா? இதே யார் பேசுறா? தேவனே அவர்களை நீதிமாக, ஒரு லீகல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, தேவனே நீதிமாங்களாக்குகிறவர். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த இடத்துல யார் உன்னை நீ நீதிமானாக்கணும்? தேவ நீதிமானாக்குற. அப்ப யார் உன்னை குற்றம் சாட்ட முடியும்? உலகம் உன்னை பார்த்து குற்றம் சாட்டுமா? பிசாசு உன்னை பார்த்து குற்றம் சாட்டுமா? உன் சொந்த மனசாட்சியை குற்றம் சாட்ட முடியுமா? சான்ஸே இல்லை. இந்த இடத்துல யார் முழுக்க முழுக்க உன்னை, இப்ப உன்னுடைய விசுவாசம், பிசாசு உன்னை விசுவாசம், உன்னுடைய பலவீனமான உன்னுடைய இலகுல விசுவாசத்தை பார்த்து தைரியம் அதிரியப்படுத்தலாம், ஆட்டமாட செய்யலாம். ஆனா விதமான சோறுகள், பல பாடுகள், போராட்ட உடைய கடந்து போகும்போது சற்று நீ அங்க பாரு, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் செஞ்சா எதை செஞ்சாரு? தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல வைக்கிறார். பதம் எந்த பதம்? உன்னுடைய விசுவாசத்தை வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய விசுவாசத்தை வைக்கல, உன்னுடைய விசுவாசம் சொல்லி பதம் உபயோகப்படுத்தல, தெரிந்து கொள்ளுற பதத்தை உபயோகப்படுத்துறார். அப்ப யார் தெரிந்து கொண்டுட்டா? அவனே தேவனே தெரிந்து கொள்ளும் பொழுது யார் குடிஞ்சாட்ட முடியும்? அப்பதான் சொல்றாரு, தேவனே நீதிமானாக்குகிறவர் சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? அதனாலதான் இன்னும் அழுத்தமாக ஆழமாக ஏசாயா எழுதுறாரு பாருங்களேன். 50வது அதிகாரத்துக்கு வாங்களேன், ஏசாய புஸ்தகம் 50வது அதிகாரம் வாங்களேன். ஏசாய புஸ்தகம் 50வது அதிகாரம், இவ்வளவு உன்னதமான ஒரு சத்தியத்தை நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை, இவ்வளவு மகத்தான ஒரு வாழ்க்கையா இருக்கு பாக்குற பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 50வது அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 50வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. ஏசாயா 58வது வசனம் படிங்க. ஏசாயா 58வது வசனம், வரட்டும். அடே அப்பா, எவ்வளவு ஆணித்தரமா சொல்ற பாருங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு வெற்றி பாத்தீங்களா? எவ்வளவு உன்னதமான வெற்றி நம்ம படிச்சோம். அன்றியும் அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கலாம், இடத்துல அன்பு குருவனுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாங்க சொல்லி படிச்சோம். அது மாத்திரமே, எவர்களை முன்குறித்தார் அழைத்தும் இருக்கிறார், எவர்கள் அழைத்தார் அவர்களை நீதி மாங்களாக்கி இருக்கிறார், எவர்கள் நீதி மாங்களாக்கிற அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறான் சொல்லி பார்த்தோம். வேறு என்ன சொல்லுவோம்? வேறு என்ன சொல்லுவோம்? வேற என்ன வேணும்? இதோட வேற என்ன சிறப்பு? கவனிச்சீங்களா? 31வது சொல்லுது, இவைகளுக்கு வேற என்ன சொல்லுவோம்? தேவன் நம்ம, தேவன் நம்ம பட்சத்துல நம்ம குரோதமா இருப்போம் யாருன்னு சொல்லி படிச்சோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த குமாரன் எல்லாருக்கும் ஒப்பு கொடுத்தவர், அவருடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் அருளாக இருப்பது எப்படி? அப்பா, எவ்வளவு மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு கிறிஸ்துவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் அள்ளி வழங்குறாரு பாருங்க. அது மாத்திரமல்ல, 33-34 வசனத்துல இங்க படிக்கணும். 33 வசனத்துல இந்த இடத்துல நல்லா அழகா சொல்லுது பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வசனம். தேவன் தெரிந்து கொண்டிருந்த மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? 33 வசனம். இவ்வளவு மகத்தான ஒரு நிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு விசுவாசி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது குற்றச்சாட்டுகள் நிறைய வருது உலகத்திலேருந்து, பிசாசிட்டேருந்து, சொந்த மனசாட்சி, அவனுடைய விசுவாசமே ஆட்டமாடுது. இவன் ஒரு விசுவாசியா? இவனுக்கு சந்தேகமா இருக்குதே அப்படின்னு நிறைய நேரங்களில் யோசிக்கிறாங்களா இல்லையா? ஒரு இங்க பாருங்க, இயேசுவின் பிள்ளைக்கே, இயேசு அறிந்தவனுக்கே, ரட்சிக்கப்பட்டவனுக்கே நிறைய சந்தேகங்கள் வருதா இல்லையா? ஐயோ, நான் ஒரு விசுவாசி, எனக்கு தெரியலையே, ஐயோ கொஞ்சம் பயமா இருக்குதே, ஐயோ நான் தடுமாறுறேன், ஐயோ நான் ஒரு விசுவாசியா, ஐயோ விசுவாசி இவ்வளவு செய்ய முடியுமா, நானும் உண்மையான விசுவாசியே இல்லைங்க அப்படின்னு அநேக நேரங்களுக்கே பெரியவங்களுக்கே வருது, வருதா இல்லையா? அநேக நேரங்களுக்கு முதிர்ந்த விசுவாசிக்கே வருது, பல நேரங்கள்ல தடுமாறுறாங்க. உலகம் அவனை குற்றம் சாட்டுது, பிசாசு அவனை குற்றம் சாட்டுறான், சொந்த மனசாட்சி குற்றம் சாட்டுது இல்லைங்களா? சரிங்க, அப்படியே தவறு செஞ்சா ஒரு விசுவாசி என்ன செய்வான்? மனம் திரும்புவான். சரிங்க, அப்படியே தவறு செஞ்சா விசுவாசி மனம் திரும்பணும், ஆண்டுடைய சமூகத்துல ஒப்புற வாங்கணும், இல்ல கணவன்ட்டு மனைவி பிள்ளையோட்டோ சாரி கேட்டு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா அந்த உறவை புதுப்பித்து கர்த்தருக்குள்ள எழுப்பணும் சந்தோஷம். அதுக்கு மேலாக அவன் குற்றம் சாட்டுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறான், தடுமாறி கொண்டிருக்கிறான் என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம், பிசாசு ஆல்வேஸ் என்ன பண்ணுவான்? அக்யூஸ் பண்ணிட்டே இருக்கும், குற்றம் சாட்டிட்டே இருப்பான். எப்பவுமே உன்னுடைய விசுவாசம் வச்சு பேசுகிறான். ஆனா இங்க பவுல் எதை முக்கியப்படுத்தி பேசுறாரு? தெரிந்து கொள்ளதுல உபயோகப்படுத்துறாரு. கவனிக்கிறீங்களா? அப்படியே குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்தாலும் கூட நீங்க நானும் பயப்பட தேவையே இல்ல, உன்னையனே யாரு உன்னையனே தெரிந்து கொண்டு விட்டாரு ஆண்டவர். அந்த தெரிந்து கொள்ளதுல பேசுறாரு பாருங்க, தெரிந்து கொள்ளதை பேச, தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் தெரிந்து கொள்ளும் போது யார் குற்றம் சாட்ட முடியும்? உன்னுடைய விசுவாசத்தமையை வச்சு பேசினாரா பவுல்? நீ தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லி பேசினாரா? இல்லவே இல்ல. தேவன் தெரிந்து கொள்ளும் போது குற்றம் சாட்டுகிறான், யாரும் குற்றம் சாட்ட முடியுமா? அப்பதான் அடுத்தது பேசுறாரு, தேவனே நீதிமானாக்குகிறவர். தேவனே தெரிந்து கொண்டு அவன் என்ன செய்யறாரு? நீதிமானாக்குறார். அப்பா, ஒரு லீகல் ஸ்டேட்மெண்ட் சொல்ற அந்த இடத்துல, தேவன் உன்னை நீதிமானாக்குறார். அப்ப எப்பேற்பட்ட சுப்ரீம் கோர்ட் மேலாக அவர் இருக்கிறாரு, அவர் தேவனே அப்படின்னு சொல்லி பதம் உபயோகப்படுத்தப்படுது பாருங்க. எல்லாத்துக்கும் மேலானவர் அவரே நீதிமானாக்கும் பொழுது யாமன் உன்னை பார்த்து குற்றஞ்சாட்ட முடியும். கவனிக்கிறீங்களா? எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்க்கையை வாழ்றோம் பார்த்தீங்களா? இனி உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாக இனிமாய் சந்தேகத்துல நீ வாழணும் அவசியமே இல்லை. இனிமாய் தடுமாறி கொண்டு தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழணும் அவசியமே இல்லை. குற்றச்சாட்டுகள் வரும், ஆனாலும் நீ சோர்ந்து போய் பணம் இழந்து போய் தோல்வியை சந்திக்கிற மனுஷனா வாழணும் அவசியமே இல்லை. உனக்கு தான் ஆண்டவர் உனக்கு தான் கொடுக்கிறார் இந்த வேலையில தர்மியான சத்தியத்தை மனதில பதிவேற்றுக் கொண்டு தேவன் என்னை தெரிந்து கொள்ளும் போது எவன் என்னை குற்றச்சாட்ட முடியும்? இதோ இந்த இடத்துல ஏசாயா 19 இல்லையா, என்னை நீதிமானாக்குற சமயமா இருக்கிறார், என்னுடைய வழக்கராட்டம் யார், ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். கவனிச்சீங்களா எவ்வளவு ஆணித்தனமா பேசுறாரு பாருங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு வெற்றி பாத்தீங்களா? அதுவே இயேசு இல்லாதவனுக்கு இந்த வெற்றியை பார்க்க முடியுமா? அப்படி பேச முடியுமா? அவன் யாரோட துணை போகிறவன்? பிசாசோட துணை போகிறவன், பிசாசுக்கு அடிமையா வாழ்றவன், முற்றிலுமா பாவத்துல மறித்தவன். ஐயோ எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? ஆனா இயேசுக்குள்ள வந்தவனுக்கு, இயேசுவை அறிந்தவனுக்கு எவ்வளவு உன்னதமான சத்திய ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? அவன் எவ்வளவு வெற்றி உள்ள வாழ்க்கை. நின்னானும் பலம் இழந்து தோற்று போனவனாய் சந்தேகத்தோடு தடுமாறிக்கிட்டு பல போராட்டங்களுக்கு கடந்து போன அவசியமே இல்ல. புரிஞ்சுக்கோ, தேவன் என்னை தெரிந்துக்கும்போது குற்றம் சாட்டுகள் யார் அப்படின்னு சொல்றாரு. மாத்திரமில்ல அந்த இடத்துல தேவனையும் தெரிந்து கொள்ளும்போது குற்றச்சாட்டுகள் யார் சொல்லு மாத்திரமில்ல அந்த இடத்துல என்ன சொல்றாரு? தேவனே தெரிந்து கொண்டுட்டாரு, தெரிந்து கொண்டது மாத்திரம் என்ன பண்ணிட்டாரு, என்னை நீதிமானாக்குறாரு, என்னை நீதிமானாக்கிட்டாருங்க. தேவனே நீ இவ்வளவு மகத்தான ஒரு மகத்தான உன்னதமான தேவனே என்னை நீதிமானாக்கும் போது யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்? அதுக்கு மேலான பலமான ஆதாரம், பலமான உன்னதமான சப்போர்ட் நான் உனக்கு தரேன். என்ன தெரியுமா? மேற்கொண்டு அந்த வசனத்தை பாருங்க. இன்னும் பலமான ஆதாரம், இன்னும் உனக்கு பயமா, இன்னும் உனக்கு தடுமாற்றமா, கவலைப்படாதே. இன்னும் பலமான மகத்தான ஒரு சப்போர்ட், ஃபோர் ஃபோல்டு ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க, ஃபோர் ஃபோல்டு நாலு விதமான பாதுகாப்பு அந்த இடத்துல படிக்கலாம். இன்னும் உனக்கு தடுமாறிட்டிருக்கியா, கவலைப்படாத. அங்க பாரு என்ன மகத்தான காரியம் உனக்காக யார் செஞ்சிருக்கா பாருங்க. இன்னும் உனக்கு குற்றஞ்சாட்டுகள் எதிராக, உனக்கு எதிரான குற்றஞ்சாட்டுகள் வருகிறதா, அதையும் நீ முறியடிக்கும்படியாக உனக்காக யார் வந்தா, உனக்காக யார் வந்தா? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கிறார். அப்படியேப்பா, இயேசு கிறிஸ்துடைய செயல் அங்க பாரு, ஒரு மீடியேட்டராக ஒரு மத்தியஸ்தராக உனக்காக வந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துடைய உன்னதமான செயலை பார்க்கும் பொழுது எவனும் குற்றம் சாட்ட முடியுமா? கவனிக்கிறீங்களா? எனக்கு அருமையான சகோதரே சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில இந்த வெற்றியை பார்க்க முடியுறதா? உன்னை பார்த்து அருமையா கேட்கிறேன், இந்த அருமையான கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை நினைக்காத, தோற்று போன வாழ்க்கை நினைக்காத, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை மற்ற மக்களை காட்டில நம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். ஏன் இந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவனை முன்குறிக்கிறார், அவனை அழைக்கிறார், அவனை நீதிமானாக்கிறார், அவனை மகிமைப்படுத்துகிறார், பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். மாத்திரம் அல்ல, இப்படிப்பட்ட இவைகளை கொடுத்து வேற என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்றார். 31 நம் தேவன் நம் பட்சத்திருந்தா நமக்கு விரோதமா இருப்பான் யார்? நம்முடைய சொந்த குமாரன் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒப்பு கொடுத்த அவரோட கூட மற்ற எல்லாத்தையும் அருளா இருப்பது எப்படின்னு சொல்லி இங்க பாருங்களேன். இங்க பாருங்க, இந்த 31-35 அஞ்சு கேள்விகள் கொண்டு வராரு. அஞ்சு கேள்வி கணைகள் வருது. தேவனே அந்த இடத்துல பாக்குறோம், இவளை கொடுத்து வேற என்ன சொல்லுவோம்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இவைகளை கொடுத்து வேற என்ன சொல்லுவோம்? கேள்வி வருதா இல்லையா? அது மாத்திரமா அந்த இடத்துல என்ன சொல்றது, தேவன் தம்முடைய பட்சத்தில், தேவன் நம்முடைய பட்சத்தில் தான் நமக்கு விரோதமா இருப்போம்யா, ரெண்டாவது கேள்வி வருதா இல்லையா? அது மாத்திரம் அல்ல, 33 தேவன் தெரிந்து கொண்ட மேல் குற்றம் சாட்டுகிறோம் யார், வருதா இல்லையா? அந்த இடத்துல பாருங்க, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கவனிக்கலாம், ஒரு கேள்வி மேல கேள்வி எழுப்பி நமக்கு அதுக்கு நான் பதில கொடுக்கறாரு பாருங்க, அவன் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டர் கொடுக்கிறாருங்க. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழலாம். இதோ மற்ற மனுஷனை போல பக்கத்துக்கான எழுதிட்டு நீ சோர்ந்து போய் துவண்டு போய் விழுந்து போய் தோற்று போன மனுஷனை போல வாழணும் அவசியமே இல்ல. நல்லா கவனிச்சுக்கோ, இன்னைக்கு நீ நானும் வாழ்ற வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ற வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை. சரி, அப்படியா குற்றச்சாட்டுகள் உன்னை சந்திக்கிறதா? சரி, அப்படியே உண்மையான குற்றச்சாட்டுக்கு பார்த்தா நீ என்ன பண்ணுவான்? கிறிஸ்துவான் என்ன செய்வான்? மனம் திரும்புவான், அப்படியே பாவத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்க மாட்டான், மனம் திரும்புவான். அன்று சமூகத்துல தனி தாழ்த்தி மனம் திரும்புவான், மனைவிட்டையோ மன கணவன்ட்டையோ இல்ல பிள்ளையிட்டையோ சாரி கேட்டு கடவுளுக்குலாம் சந்தோஷமா உறவை புதுப்பித்து கொண்டு அன்றுக்குள்ள சந்தோஷமா எழும்புவான். சரிங்க, அதுக்கு மேல குற்றச்சாட்டுகள் அவனை சந்திக்குதா? இன்னும் தடுமாறுகிறானா? இன்னும் சந்தேகங்கள் வருகிறதா? அங்க என்ன சொல்லுது அந்த இடத்துல என்ன சொல்லுது? தேவனே தெரிந்து கொள்ளுதல பேசுறார், தெரிந்து கொள்ளுதல பேசுறார். உன்னுடைய விசுவாசத்தை குறித்து குறிப்பிட்டு பேசவே, ஏ சகோதரனே, உன் விசுவாசம், உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் காமிக்கிறார். உன்னுடைய விசுவாச ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் சொல்றதா? உன் விசுவாசம் எப்பவுமே பலவீனமானதுதான். பிசாசு இன்னும் அதை பயன்படுத்தி இன்னும் குற்றம் சாட்டிதான் இருப்பான். இல்லைங்க, நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக எதை பயன்படுத்துறாரு? தெரிந்து கொள்ளுதல். அது யார் தெரிந்து கொண்டா? உன்னை நீ தேவனே தெரிந்து கொண்டு விட்டார். அப்ப யார் குற்றம் சாட்ட முடியும்? அடுத்ததாக தேவனே நீதிமானாக்குகிறார். குற்றம் சாட்ட முடியுமா? இனி தேவனே நம்மை நீதிமானாக்குறார். தெரிந்து கொண்டார், அவரே நம்மை நீதிமானாக்குறார். இவ்வளவு உன்னதமான சத்தியம் பார்த்தீங்களா? வேற என்ன, வேற என்ன வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? சரிங்க, இன்னுமா உனக்கு தடுமாற்றமா? இன்னுமா உனக்கு சந்தேகமா? இன்னுமா கிறிஸ்துவாக்களை தடுமாற்றிருக்கியா? பயப்படாத, கவலைப்படாத. அங்க பாருங்க, உனக்காக மத்தியஸ்தராய் அந்த இயேசுவாண்டவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. அதையும் பார்த்து முடிப்போம். அங்க பாருங்க 33, அங்க பாருங்க 34 வசனம். அந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல கேள்வி வருது, ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கேள்வி மேல கேள்வி வருதா பாருங்க. இன்னும் பலமாக கேள்வி கேட்டு பதில் கொடுக்கிறாரு பாருங்க. என்ன சூப்பராக பேசுறாரு பாருங்க. ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க முடியும் யார்? உன்னை குற்றம் சாட்ட முடியும் யார்? நமக்கு எதிராக இருக்க முடியும் பேசுறாரா இல்லையா? ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? வா பாக்கலாம், ஒண்டி ஒண்டி பாக்கலாம், வரியா அப்படின்னு பேசுறாரா இல்லையா? அந்த மாதிரி பேசுறாரு. ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டவன் யார்? நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிறாரு பாருங்க. கேள்வி மேல கேட்டு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பலத்தை உற்சாகத்தை கொடுக்குறாரு பாருங்க. இன்னொன்னு தடுமாற்றமா? இன்னொன்னு ஆக்கணிக்குள்ளாக எவனாச்சும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறானா? இன்னும் உனக்கு தெரிந்து கொண்டவன் மேல உன்னை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறானா? இன்னும் பயப்படாது, தேவையில்லாம பயத்தை வைத்துக் கொண்டிருக்காது, சந்தேகத்தோடு போயிட்டு இருக்காது. இதோ சச்சுவா, இவ்வளோ ஆண்டவர் செஞ்சிருக்கும் பொழுது இன்னொனுக்கு பயமா இருக்குதா? சச்சுவா, உனக்காக மத்தியஸ்தரா இயேசுவாண்டவர் வந்தார். என்ன செஞ்சாரு இங்க பாருங்க? ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க ஒண்ணு யார்? கிறிஸ்துவே மறித்தவர். அடியப்பா, கவனிச்சிங்களா? இன்னும் உனக்கு தடுமாற்றமா? இன்னும் நீ உன்னுடைய வாழ்க்கையில தடுமாறிட்டு கொண்டிருக்கியா? சச்சி, யார் உனக்காக மத்தியஸ்தர? யார் வந்தா? இயேசு கிறிஸ்து. உனக்காக எனக்காக அவர் பலியாக்கப்பட்டார். உனக்காக உனக்காக எனக்காக அவர் சிலுவிலே மரித்தார். நீ நானும் மறிக்க வேண்டிய இடத்துல யார் மறிச்சா? இயேசுவாண்டவர் மறித்தார். இதோட வேற என்ன வேணுங்க? இதோட வேற என்ன வேணுங்க? உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக, உன்னுடைய குற்றத்துக்காக நீ நானும் பெற வேண்டிய தண்டனை. யாருங்க நியாயப்படி பெற வேண்டும் தண்டனை? நியாயப்படி நான் தான் பெறணும், நான் தான் தண்டனை அனுபவிக்கணும். ஐயோ இந்த பாவி, ஐயோ இந்த பாவி, இந்த படுதா பாவி தான் தண்டனை அனுபவிக்கணும். ஐயோ நான் தான் அநீதி உள்ளவன், ஐயோ நான் தான் குற்றவாளி, இந்த குற்றத்துக்கு நான் தான் தண்டனை அனுப்பணும். ஆனா இன்னைக்கு நீ விசுவாசியாய் வாழும் போது நீ பயப்படும் தேவையில்லை. ஏன்? எனக்காக யாரு தண்டனை ஏற்றுக்கொண்டா? அப்பா, கிறிஸ்துவே மறித்தவர். அந்த மரணத்தை சற்று பாக்குறியா? ஏனுமா உனக்குள்ள தடுமாற்றம், ஏனுமா சோர்வு, ஏனுமா சந்தேகம்? தடுமாற தேவையில்லை. ஒரு விசுவாசியா இருக்கிறாயா? வெற்றியுள்ள விசுவாசியா இருக்கிறாயா? உன்னை பார்த்து ஆளுமையா கேட்கிறேன். உடைய வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, குற்றச்சாட்டுகள் உண்டு, வரும், வராம இல்ல. அது மட்டும் நீ வெற்றியா வாழும்போது சச்சு இங்க வா, சத்தியத்துக்கு வா. சரிங்க, உண்மையாவே குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நீ மணந்துடுமே, உன்னை தாழ்த்தி மணந்துடுமே, தப்பு இல்லையே. இன்னும் மேலும் குற்றச்சாட்டு வரும்போது இன்னும் தடுமாற தேவையில்லை. தேவனேனே, தேவனேனே தெரிந்து கொண்டு விட்டார். அந்த தெரிந்து கொள்ள கை வைக்கிறார் பாருங்க. வேற யார் குற்றம் சாட்ட முடியும்? தேவனேனே நீதிமானாக்கி விட்டார். நீதிமானாக்குறார். நீதிமானு சும்மா இல்ல, ஐயோ நீதிமானா சும்மா இல்ல, நீதிமான சட்ட சொல். குற்றவாளிங்கிற பதம் அவன் யாராக்க மாட்டப்பட்டான். குற்றமற்றவன், அவன் பேர் என்ன? குற்றமற்றவன். அதான் நீதிமான். சட்ட சொல், சட்ட சொல், நீதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பாவிய என்ன பண்ணிட்டாரு? குற்றமற்றவன் சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாரு. எவ்வளவு பெரிய சட்ட சொல்லு, கவனிச்சீங்களா? அப்படி கொள்ளும்போது நீ வேற யார் நமக்கு விரோதமா இருக்க முடியும்? சரி, இன்னும் அவனுக்கு தடுமாற்றமா? சற்று வா. இயேசுவானவர் உனக்காக மத்தியஸ்தராந்தோடு வந்து அவர் மரணத்தை சந்தித்தாரா இல்லையா? உனக்கு எனக்காக வசனம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே எத்தனையோ அருமையான வசனங்களை பார்க்கலாம். ஒரு ஒரே ஒரு வசனத்தை பார்க்கலாமா இல்லையா? அங்க பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 12:11 வசனம் வாங்க, கொஞ்சம் படிங்களேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 12:11 வசனம். எதை வைத்து ஜெயிக்கிறார்களாம்? வெளிப்படுத்த விசேஷம் 12:11. அவனை ஜெயித்தார்கள், பிசாசை ஜெயித்தார்கள். இந்த பிள்ளைகள் யாரை ஜெயித்தார்கள்? இப்படியான குற்றஞ்சாட்டுகளை ஜெயித்தார்கள். எதை வைத்து, எதை வைத்து ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் வசனத்தினாலும். அப்பா, எவ்வளவு பெரிய வெற்றி பார்த்தீங்களா? நீ நானும் நீனும் ஏன் தோற்று போட தேவையில்லை, கவனிச்சீங்களா? இன்னைக்கு நீனும் நானும் தோற்று போய் உட்காரணும் அவசியமே இல்லை. இன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டவனா இருப்பேன், வெற்றியுள்ள வாழ்க்கைங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை. இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை உன்னால வாழ முடியுதா? இல்லை என்று சொன்னால் இப்பொழுதே மனம் திரும்பு, உன்னை தாழ்த்து. அவனுடைய சமூகத்திலே அவருடைய நீதி உன்னையில செலுத்தப்படுகிறது. நான் ஐயோ என்னுடைய நீதியை நான் குப்ப கந்த, என்னைக்கு நான் இயேசுவை நோக்கி விசுவாசிக்கணும், அவர் என்னையில நீதி, அவருடைய நீதி என்னையில செலுத்தப்பட்டதுனால நான் நீதிமானாக்கப்படுவேன். அவர் எனக்காக மறித்தார் சொல்லும்படியான காரியம் எவ்வளவு விசேஷமான காரியம். அடுத்ததாக பாருங்க, அடுத்ததாக ரோமர் புத்தகம் 8:34 ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மறித்தவர். இயேசுவை காமிக்கிறார் பாருங்க, இயேசுவை மத்தியஸ்தரா வந்திருக்கிறார். அவரை பாரு, கிறிஸ்துவே மறித்தவர். அடுத்தது யாரு? அவரே அவரே எழுந்து இருக்கிறவர். He rise. He died for our sins. அது மாத்திரமல்ல, He rise. அவரே எழுந்து இருக்கவர். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய நாம் ஏன் முற்றிலுமா நம்முடைய பாவத்துக்காக மறித்தார் ஆண்டவர் இல்லைங்களா? நம்முடைய தண்டனையை சுமந்தார் இல்லைங்களா? அப்ப நீதிபதி என்ன பாக்குறாரு? அந்த பரிசுத்தமான தேவன், அந்த நீதிபதியானவர் என்ன பண்றாரு? அவருடைய பயங்கரமான கோபம் முற்றிலுமாக திருப்தியானது. யார் மூலமாக? இயேசுவின் மரணத்தினாலே. நியாயப்படி நீனும் நானும் மறிக்க வேண்டிய இடத்துல யார் வந்து மறிச்சா? நியாயப்படி நீனும் நானும் தண்டிக்க வேண்டிய இல்லைங்களா? நியாயப்படி நீனும் நானும் தண்டிக்கப்பட வேண்டியது. ஏன்னா அவர் யாரு? பரிசுத்தம் உள்ள, நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் பாக்குறாரு. அவருக்கு முன்னாடி தப்பிக்க முடியுமா? இவரானோ குற்றவாளி, குற்றவாளி கூண்டில் நிக்கிறோம் நம்ம இல்லைங்களா? அந்த குற்றத்தை யார் சுமந்தார்? மனுஷனாக உனக்காக எனக்காக. இந்த உலகத்துல யாரும் உனக்காக எனக்காக தப்பிக்கிறதுக்கு யாராச்சும் பதில் செஞ்சு வந்தாங்களா? யாராச்சும் இருக்காங்களா? உன்னை என்னை ரசிக்க யாராச்சும் வந்தாங்களா? ஏன்னா யாராச்சும் வந்து வர அப்படியே இருந்தாலும் இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? ஏன் இருக்க முடியாது? அவங்களும் எப்படிப்பட்டவங்க? பாவத்தில் விழுந்து போன பாவி. எந்த மனுஷன் உன்னை நீ ரசிக்கவே முடியாது. அதனாலதான் தேவனே தம்முடைய சொந்த குமாரன் உலகத்துக்கு அனுப்புறாரு. எப்படி அவனுக்கா எனக்கா வந்தார்? அவரு மாம்சத்துல மனுஷனாக வந்தார். கவனிக்கிறீங்களா? மனுஷனாக வந்து உன்ன போல என்ன போல மனுஷனாக நிலத்தில் வந்து அவரு என்னுடைய உன்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நீதிபதி, அந்த நியாயமுள்ள நியாயாதிபதி ஆகிய, நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய அந்த பரம ராஜாதி ராஜா தேவன் அந்த முற்றிலுமாக திருப்தி அடைகிறார். அவர் தம்முடைய சொந்த குமார் மனுஷனாக வந்து எனக்காக என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டனால அவர் திருப்தி படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் மறித்தார், எழுந்தும் இருக்கிறார். அப்ப முற்றிலுமாக, அதாவது அவருடைய அவருடைய அதாவது முற்றிலுமாக அவர் எனக்காக மறித்தார், எழுந்தும் இருக்கிறான்னு சொல்ல கதம் என்ன உன்னதமான காரியம் என்ன சொன்னால், ஒரு பரிபூர்ணமான கடவுள் முற்றிலுமாக அங்கீகரித்து விட்டார். எனக்காக உனக்காக என்னை நீதிமானாக்கும்படியான செயல் யார் மூலமா வந்தது? இயேசு மூலமா வந்த காரியத்தை அந்த கடவுள் பார்க்கிறாரு. அது மாத்திரம் மறித்தது மாத்திரமல்ல, எழுந்து விட்டார். இன்னைக்கும் பரலோகத்தில் இருக்கிறார், எழுந்து விட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டான்னு சொல்லி பாக்குறோம். அப்பிதமான ஒரு உயிரோடு எழுந்த காரியம் எதை குறிக்குது? அடேப்பா, தேவனுடைய உன்னதமான அங்கீகரிப்பு குறிக்குது. அவர் ஒரு பாவிக்காக மறித்து உயிரோடு எழுந்தார் சொல்ல முடியாத காரியம் இவ்வளவு உன்னதமான சத்தியம் கவனிச்சிங்களா? அதுதான் இந்த இடத்துல பாக்குறோம். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறாரு, கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறாரு 15 வாங்களே. அவர் இவ்வளவு உன்னதமான சத்தியத்தை பேசுறாரு பாருங்க. கொரிந்தியர் 1 Corinthians 15 சற்று வாங்களேன். 1 Corinthians 15 வாங்களேன். அவர் மட்டும் எழாவிட்டால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கும் பேசுறாரு பாருங்க. 1 Corinthians 15:17 அங்க பாருங்க. 1 Corinthians 15:17 கிறிஸ்து எழுந்திராவிட்டால், கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப கிறிஸ்து எழுந்திருக்கும் பொழுதுதான், கவனிங்க, கிறிஸ்து எழுந்திருக்கும் பொழுதுதான் மரணத்தை அவர் என்ன செய்யறாரு? ஜெயிக்கிறவரா இருக்கிறாரு. மரணத்தை வெற்றி கொள்வரா இருக்கிறாரு. கவனிச்சீங்களா? மரணம், மரணம் வெற்றி கொள்வதா இருக்கிறது. அவர் எழுந்தும் இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஐயோ, உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசிக்கு எவ்வளவு உன்னதமான சத்தியத்தை இந்த இடத்துல பவுல் எழுதுறாரு பாருங்க. அவரே மரித்தவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் என்னை நீதிமானாக்குறாரு. இதோட வேற என்ன வேணும்? இன்னொன்னுக்கு பலமான ஆதாரம், உனக்காக மத்தியஸ்தராக கிறிஸ்துவே உனக்கு இந்த உலகத்தில் வந்து உனக்காக மரித்தார். அது மாத்திரமல்ல, எழுந்தும் இருக்கிறார். உனக்காக எனக்காக அவர் எழுப்பப்பட்டார். இன்னுமா உடைய வாழ்க்கையில நீதிமானாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவர் நீதிமானாக்கப்படும்படியான வாழ்க்கை, தேவன் அங்கீகரிக்கும்படியான ஒரு காரியத்தை அந்த இடத்துல கொடுக்கிறார். எழுந்தும் இருக்கிறார். எழுந்து உன்னுடைய என்னோட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்போனா அவர் எழுந்திருக்கும்படியான காரியம் என்ன சொல்லுமா? அவர் எவ்வளவு வல்லமையோடு எழுந்திருந்தாரோ நம்முடைய ஆவிக்குரிய ஆத்ம மரணத்தை உயிர்ப்பித்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிற ஒரு வாழ்க்கை காமிக்கிறார், ஒரு புதுப்பிக்கிற வாழ்க்கையை கொடுக்கிறார். கவனிக்கிறீங்களா? இயேசுவானவர் மரித்தார் மாத்திரமல்ல, மரித்த மரணம் மாத்திரமல்ல, மரணம் சொல்ல போனா அவர் திருப்தி செலுத்தப்பட்டது, அவர் மரித்ததுனால அவருடைய நீதி திருப்தி ஆகிவிட்டது, சரிங்களா? அவர் எழுந்திருக்கிறார் என்ற காரியம் என்ன மகத்தான காரியம், அவர் எழுந்ததுனால நாமும் அவரோடு கூட எழுப்பப்படுகிறவர்களாய், நம்முடைய ஆத்ம மரணம் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டதாய், நம்மளும் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், நம்மளும் அவருடைய உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய், நீதிமாங்கலாக்கப்பட்டவர்களாய். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரோம புஸ்தகம் 4 சுற்றுவாங்க, ரோம புஸ்தகம் 4 அங்க பாருங்க 25 படிங்க, ரோம புஸ்தகம் 4:25 சற்று படிங்க. மரித்தார், கவனிச்சீங்களா? அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார், எதுக்காக? நாம் நீதிமாங்கல் சென்று சொல்லுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்பா, இதோட வேற என்ன வேணும்? இதோட வேற என்ன வேணும்? இன்னும் உனக்கு சந்தேகமா? முதலாவது சொன்ன தேவன் தெரிந்து கொண்டிருக்கும் போது உன்னை யார் குற்றம் சாட்ட முடியும்? தெரிந்து கொள்றதுலயே ஆண்டவர் டச் பண்றாரு. இன்னும் உனக்கு சந்தேகமா? இன்னும் உனக்கு சந்தேகமா? தேவன் தெரிந்து கொண்டு குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னு சொல்லி பேசுறோமா இல்லையா? அப்ப உன்னுடைய என்னுடைய வாக்குல, உன்னுடைய வாக்குல குற்றச்சாட்டின் மேல் குற்றச்சாட்டு பல விதங்கள்ல உன்னுடைய வாக்குல நீ சந்திக்கிறாய் என்றால் நீ அது குறித்து இது குறித்து கவலைப்படவே தேவையில்லை. உன்னுடைய வாக்குல நீ யாரு? இன்னுமா உன்னுடைய வாக்குல ஆண்டவர் தெரிந்து கொள்றத பாரு, சற்று யோசிச்சு பாரு. தேவனே உன்னை தெரிந்து கொள்ளும் போது உன்னை குற்றச்சாட்டு எவனும் முடியாது. அது மாத்திரமில்ல, தேவனே உன்னை நீதிமானாக்கிட்டார். இதோட வேற என்ன? சரி, இன்னுமா உனக்கு சந்தேகமா? அடையப்பா, உனக்காக மத்தியஸ்தரா வந்து கிறிஸ்துவனுக்கு காமிக்கிறார், கிறிஸ்துவே உனக்கு மரித்தார், எழுந்தும் இருக்கிறார். அடுத்ததாக எழுந்தும் இருக்கிற அடுத்ததாக கவனிங்க, அடுத்ததாக அந்த வசனம் பாருங்க, 34 ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மறைத்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும், கவனிக்கிறீங்களா? அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்றது, அவருடைய தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர், கவனிக்கிறீங்களா? இன்னுமா உனக்கு சந்தேகமா? இன்னுமா பல போராட்டம் கடந்து போறாயா? நீ தெரிந்து கொள்வதில் சற்று யோசிச்சுப்பாரு. ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கும் போது யார் குற்றம் சாட்ட முடியும்? ஆண்டவர் உன்னை நீதிமாக்கும்போது யார் குற்றம் சாட்ட முடியும்? ஐயோ, இன்னும் வேற என்ன வேணும்? சரிங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உனக்காக வந்தார், கிறிஸ்து இயேசு உனக்காக மத்தியஸ்தரா வந்து உனக்காக மரித்திருக்கிறார், எழுந்தும் இருக்கிறார். மாத்திரமில்ல, 3வது காரியம் அதிலே பாக்குறோம், தேவனுடைய வலது பாசத்திலும் வீற்றிருக்கிறார். அது என்ன சொல்லுமா தெரியுமா? சொல்லுது, ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். அதாவது என்ன தெரியுமா? இந்த இடத்துல ஜீசஸ் இஸ் நவ் ஃபார் அபவ் ஆல் ரூல் அண்ட் அத்தாரிட்டி. அதாவது எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவராய் இருக்கிறான்னு சொல்ற காரியத்தை இந்த தடை காமிக்குது. ரைட் ஹேண்ட், தேவனே வலது பாருங்க, அவர் மறித்தவர், எழுந்தும் இருக்கவர், வலது பாசத்தில் வீற்றிருக்கிறான் சொல்லும்படியான பதம் எதை சொல்லுமா? சொல்லுது, எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர் சொல்லும்படியான கதையும் அந்த இடத்துல தான் சொல்லுதுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப உன்னுடைய என்னுடைய வாக்குல எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவராய அவர் காணப்படுகிறாருங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்களேன், எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் வாங்களேன், எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல படிக்கலாம். எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம் எல்லாம் அங்க பாருங்க, இயேசுவனை பத்தி சொல்லுது, எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து. கவனிக்கிறீங்களா? அந்த வலது பாசத்தில் உட்காரும்படி செய்துன்னு சொல்ல பாதம் என்ன சொல்லுது? எல்லா நாமத்துக்கும் மேலானவர், அதிகாரம் எல்லா அதிகாரத்துக்கும் எல்லா சட்டத்துக்கும் எல்லா ஆளுகைக்கும் மேலான அதிகாரம் கொண்டவரை காமிக்குதுங்க. அப்ப சொல்லுங்க, ஒருத்தன் இல்ல சாத்தானே இருக்கட்டும், ஒருத்தன் எவனாச்சும் ஒருத்தன் வந்து குற்றம் சாட்ட முடியுமா? அவ்வளோ எல்லா அதிகாரத்துக்கும் மேலான உயர்ந்தவராக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அதான் வலது பாசத்துக்கு வீட்டுக்குறேன்னு பார்த்தா அதான் குறிக்குது. அவ்வளோ உயர்ந்தவன் சொல்லும் பொழுது ஒருத்தன் இல்ல ஒரு சாத்தானே இருக்கட்டும் இல்ல எவனாச்சும் வந்து குற்றம் சாட்ட முடியும் உனக்கு எதிராக எனக்கு எதிராக? சான்ஸே இல்லை. கவனிக்கிறீங்களா? சரிங்க, அதோட இன்னும் மேலான இன்னொரு மற்றும் ஒரு சிறப்பு சொல்றா இருப்பாருங்க. முதலாவது, கிறிஸ்துவே உனக்கு மறிச்சிருக்கிறாரு, இதோட வேற என்ன வேணும்? ரெண்டாவது, உனக்காக எழுந்திருக்கிறாரு, நீ நீதிமானாக்கப்பட எழுப்பப்பட்டிருக்கிறான் சொல்லி படிச்சோமா இல்லையா? இன்னும் சந்தேகமா? உன்னுடைய வாக்குல எல்லாத்துக்கும் மேலாக உயர்ந்தவரா இருக்கிறார், வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார், எல்லா அதிகாரத்துக்கும் மேலான துறைதண்ணத்துக்கும் அதிகாரத்துக்கும் மேலானவர், அல்லமையில் உயர்ந்தவன் சொல்லி பாக்குறோம். அது மாத்திரமா? கடைசியாக இன்னும் உனக்கு சந்தேகத்தை கலப்புதா? இன்னும் உனக்கு தடுமாறிட்டு இருக்கியா? அப்பா இன்னும் ஆணித்தரம் அவனை பலப்படுத்தும்படியா உற்சாகப்படுத்தும்படியாக அங்க பாரு என்ன அருமையான வார்த்தை, என்ன சூப்பரான வார்த்தை. ரோமர் 8:34 அந்த இடத்துல படிக்கிறோம். ரோமர் 8:34 அந்த என்ன சொல்லுது, அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர் நமக்காக, கவனிக்கிறீங்களா, கடைசியா பார்த்து முடிக்கிறோம், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே அப்பா. கடைசியா உன்னை இன்னுமா உற்சாகப்படுத்த முடியாங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. ஜான் கால்வின் என்ற தேவ மனுஷன் அவரை விதமா எடுத்து பேசுறாரு, அவரை விதமா எடுத்து பேசுறாரு. ஜான் கால்வின் என்ற தேவ மனுஷன் விதமா எடுத்து இந்த பதத்தை எப்படி பேசுறாரு சொன்னால், அதாவது அவர் எல்லா அதிகாரத்துக்கும் மேலா உயர்த்தப்பட்டவர் சொல்லி பதம், நீ பார்த்து பயப்பட தேவையில்லை, யூ நாட் பி டெரிஃபைட், நீ பார்த்து பயப்பட தேவையில்லை. எல்லா அதிகாரத்துக்கும் மேலா உயர்ந்தவர் சொல்லிப்படியான காரியம், நீ பார்த்து பயப்பட தேவையில்லை, அதிரியப்பட தேவையில்லை. அங்க பாருங்க அவர் சொல்றாரு, இட்ஸ் நாட் அ த்ரோன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இட்ஸ் அ த்ரோன் ஆஃப் கிரேஸ். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார், அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக உயர்ந்திருக்கிறார், உன்னதத்திலே வீச்சிருக்கிறார், வலது பாசத்தில் வீச்சிருக்கிறார், தேவனுடைய வலது பாசத்தில் வீச்சிருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவை யார் உன்னை குற்றம் சாட்ட முடியும், அவர் உனக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுற ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா லூகா புஸ்தகத்துல இயேசுவான ஒரு பேதுருவை பார்த்து பேசுறாரு, பேதுருவே பேதுருவே சாத்தான் உன்னை புடமிட போறான்னு சொல்லி பேசுறாரா இல்லையா. அங்க பாருங்களேன் ஒரு வசனம் அங்க கவனிக்கிறேன், அங்க பாருங்களேன் 22 ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது இயேசுவான நமக்காக பரிந்து பேசுறான்னு சொல்லும்படியான ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். லூகா புஸ்தகம் 22:32 லூகா புஸ்தகம் 22 ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். லூகா புஸ்தகம் 22:32 அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இயேசுவான சீமோனை பத்தி பேசுறாரு பாருங்க. 31 பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உன்னை புடைகிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். கவனிக்கிறீங்களா, இயேசுவான சொல்றாரு பாருங்க. அங்க பாருங்க 32 நானோ, கவனிக்கிறீங்களா, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். கவனிக்கிறீங்களா, இயேசுவானவர் பாருங்க, கவனிக்கிறீங்களா, என்ன உண்மையான அருமையான உன்னதமான சத்தியம் கவனிச்சீங்களா. இன்னைக்கு உன்னோட என்னோட வாக்கில நீ பலப்பட்டு கத்தர்களா எழும்புறதுக்கு விசேஷமான ஒரு சத்தியத்தை நம்ம கவனிக்கிறோங்க, தியானிக்கிறோங்க. இதோட வேற என்ன வேணும், உன்னுடைய வாக்குல பல குற்றச்சாட்டுகள் பல போராட்டங்கள் நடந்து போற தைரியம் இழந்து போகணும் அவசியம் இல்லை. தேவனே நீதிமான், தேவனே தெரிந்து கொள்ளும் குற்றச்சாட்டுகள் யார், அவரே நீதிமானாக்குறவர். படிச்சோமா இல்லையா, இன்னும் உனக்கு தைரியத்தை இழந்து போகணும் அவசியமே இல்லை. இதோட வேற என்ன வேணும், கிறிஸ்துவே உனக்காக மறித்தவர். இதோட காட்டிலும் விசேஷமான காரியம் உனக்கா எனக்கா மத்தியஸ்தரா அந்த இயேசுவை காமிக்கிறார். இதோட வேற என்ன வேணும், கிறிஸ்துவே மறித்தவர், அவரே எழுந்து இருக்கவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் வீச்சிருக்கவர். வலது பாசம் சொல்லும் பொழுது மேலான அதிகாரத்துக்கு மேலான உயர்ந்தவராயிருக்கிறார். இதோட வேற என்ன வேணும், ஒருத்தம் குறை நாட்ட முடியுமா, எல்லா அதிகாரத்துக்கு மேலானவர் உயர்ந்துட்டார். சரிங்க, அதோட வேற என்ன வேணும், கடைசியாக ஒன்னு இன்னும் உற்சாகப்படுத்த முடியாது, இன்னும் தைரியத்தை கொடுக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு, அடையப்பா அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதோட வேற என்ன வேணும், பிசாசு உன்னை பார்த்து குற்றம் சாட்டுறானா, உன்னை பார்த்து பலம் இழக்க செய்யறானா, உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து ஏய் நீ தப்பு செஞ்சிட்ட, அவ்வளவுதான் நீ பாவி, அவ்வளவுதான் நீ நீதிமான அல்ல, ஐயோ நீ அவ்வளவுதான் நீ கிறிஸ்தவனே அல்ல, ஐயோ நீ வந்து உண்மை கிறிஸ்தவனே அல்ல, ஐயா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் பல போராட்டங்களுக்கு சடங்கு போறாயா. கவனி, இயேசுவே நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். இதோ இயேசுவான ரெட்டு எக்ஸாம்பிள். அதுல ஒண்ணு லூகா 22 படிச்சோமா இல்லையா, அந்த இடத்துல என்ன படிச்சோம், சிமோனே சிமோனே கோதுமை இதோ கோதுமையை சுலகினால் புடையிறது போல சாத்தான் உன்னை புடையிறது சுத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்ப விதமான காரியங்கள் வரும்போது கூட யார் பரிந்து பேசுகிறா, ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போக அப்படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப இயேசுவான் என்ன சொல்றாரு, அந்த விசுவாசிக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்றாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் எங்க பாக்கலாம், யோவான் 17 பார்க்கலாம். யோவான் 17 இயேசுவான ஜபிக்கிறாரு. யோவான் 17 இயேசுவான ஒரு உன்னதமான ஜபம், அந்த பரலோகத்துக்கு அதாவது மரிக்கிறதுக்கு முன்பதாக அவர் ஜபிக்கிறார். ஜபத்துல நீங்க பாத்தீங்கன்னா விசுவாச பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறத நீங்க பார்க்கலாம். முழுக்க முழுக்க அந்த ஜபத்தை நீங்க படிக்கலாம். யாருக்காக ஜபிக்கிறார், விசுவாச பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறார். நீங்க போய் படிச்சு பாருங்க, சூப்பரான ஒரு ஜபம். இயேசுவான ஒரு முழுக்க முழுக்க 17 ஃபுல்லா ஜபிக்கிறாரு, தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறார். ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோமா இல்லையா. அப்ப யாரு, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். கவனிச்சிங்களா, அவர் தேவனுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறது மாத்திரமல்ல, எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர், எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர் சொல்றது மாத்திரமல்ல. அந்த அதிகாரம் இட்ஸ் நாட் அ த்ரோன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அவர் நியாயாதிபதி இல்ல, அவர் எப்படி கிருபாசனத்தை தண்டையிலே வீட்டிற்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் கடைசி ஒரு வசனம் பார்த்து முடிக்கிறோம். எபிரேயர் 4:14 எபிரேயர் 4:16 நம்ம அருமையான தெரிஞ்ச வசனம். எபிரேயர் 4:16 எபிரேயர் புஸ்தகம் 4:16 என்ன சொல்லுது? 15:16 நம்முடைய பலவீனங்களை குறித்து அடையப்பா என்ன அருமையான வசனம். எபிரேயர் 4:15-16 என்ன அருமையான வசனம். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லாவற்றிலுமே போல சோதிக்கப்பட்டும் பாவம் பண்ணாதிருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கிறார். கவனிக்கிறீங்களா? எல்லாவற்றிலுமே போல சோதிக்கப்பட்டு பாவம் பண்ணாதிருக்கிற பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்று சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர கடவும். கவலைப்படவும் தேவையில்லைங்க. அவர் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய், அந்த பிரதான ஆசிரியர் பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரி, பரிதபிக்கூடாத பிரதான ஆசாரி. அவர் வந்து பலவீனமானவர், பாவம் உள்ளவர், அவர் சார்ந்த அற்புமானவர் மனுஷன். ஆனா இந்த பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவர்? நம்ம போல பாடல்கள் உட்பட்ட, நம்ம போல பாடல்கள் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியா இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். அவை தைரியமா அவருடைய கிருபாசனத்திலே சேரக்கடும். இனி பயப்படுது, இனி சோர்ந்து போகணும் அவசியம் இல்லை, இனி அதிரியப்பட்டு போகணும் அவசியம் இல்லை. குற்றஞ்சாட்டுகள் மேல வருதா, உன்னை அதிரியப்படுத்துதா, உன் சுவாச குறைச்சு போறமான பல்வேறு பேச்சுகள் ஏற்றுகள் உன்னை வாழ்க்கை காதல வருதா, உன் மனசு தோண்டுதா, உன் மனசுல பேசுதா? ஐயோ தூக்குமே இல்ல, சமாதானத்தை இழந்து போயிட்டே சொல்லுவாயா? தேவையில்லை, பயப்படாத. ஏதோ இந்த வசனத்தை எடுத்துக்கோ, இந்த வசனத்தை தியானி. ஆண்டவர் உனக்குள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வர, வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறார். இதோட வேற என்ன வேணும்? இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை உனக்குள்ள இருக்குதா ஆராய்ந்து பார். உன்னை பார்த்து ஆளுமையா கேட்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை உனக்குள்ள இருக்குதா? இல்ல இல்லைன்னு சொல்லுவான் என்றால் உன்னின்மையை தாழ்த்து, உன்னின்மையை தாழ்த்து. ஐயோ நானும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த சுவாமி, இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை எனக்கும் தாரும் கேட்கலாம். உன்னின்மையை தாழ்த்து, மனந்திரும்பு. மனந்திரும்பி வந்த ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். இப்படிப்பட்ட வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது, சான்ஸே இல்லை, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த வசனம் பார்த்தோமே இல்லையா? அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மை கேள்வாய்க்கு படிச்சோமா இல்லையா? எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்து நிற்கிறார், எவர்களை நீதிமங்களாக்குறோம், எவரை முன்குறித்தார் அவர்களை நீதிமங்களாக்கிறார், எவர்கள் நீதிமங்களோ அவளை அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இவர்களுக்கு வேற என்ன சொல்லுவோம்? 31 சொல்லுவோம். இவர்களுக்கு வேற என்ன சொல்லுவோம்? இதோட வேற என்ன சொல்லுவோம்? இதோட வேற என்ன சிறப்பு? நமக்கு விரோதமாய் தேவன் நம் பட்சத்தில் நமக்கு விரோதமா இருப்பவன் யார? நமக்கு விரோதமா இருப்பான் வாடா. இவ்வளவு உன்னதமான சத்தியத்தை ஆண்டு கொடுத்திருக்காரு பாருங்க. நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் இருப்பாரன். நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தான். அவரோடு கூட மற்ற எல்லாரும் இப்படி அவரை அருளா இருப்பது எப்படி? கிறிஸ்துவேசுவே நமக்கு சொந்த குமாரனை, நம்முடைய சொந்த குமாரனை கொடுத்துருக்க, அவரோடு கூட மற்ற எல்லாரும் இருப்பது எப்படிங்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளும் என் குற்றஞ்சாட்டுவன் யார்? அடுத்த வசனம் 33 தேவன் தெரிந்து கொள்ளும் என் குற்றஞ்சாட்டுவன் யார் சொல்றாரா இல்லையா? அவரே நீதிமானாக்கு, தேவனே நீதிமானாக்குறார். படிச்சோமா இல்லையா? 34 இன்னைக்கு இப்ப படிச்சோமே. இன்னும் என்ன வேணும்? இன்னும் வேற என்ன தடுமாற்றம்? அவரே மறித்தவர், அவரே எழுந்தும் இருக்கவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார், அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். இதோட வேற என்ன வேணும்? இப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு வெற்றியுள்ள வாழ்க்கை! இனி தடுமாற தேவையில்லை, இனி அதிகப்பட தேவையில்லை, இன்னும் சோர்ந்து போக தேவையில்லை. அடையப்பா இந்த சத்தியத்தை பாரு. ஆண்டுக்குள்ள வெற்றியுள்ள வாழ்க்கையே வாழு. உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் தருமாறி கொண்டிருக்கிற ஐயா, உன்னை தாழ்த்து. இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லை என்று சொல்லுவாங்க, உன்னை ஒத்துக்கொண்டு தாழ்த்தி மனம் திரும்ப ஆண்டுரே, இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை எனக்கும் தாரும் கேட்கலாம். கேட்கலாமா இல்லையா? ஆண்டுக்குள்ள சந்தோஷமா எழும்பலாமா இல்லையா? இந்த உலகத்தை பார்த்து, அவனை பார்த்து, இவனை பார்த்து நீ தோண்டு தோண்டு போன அவசியம் இல்ல. நீ வா, சத்தியத்துக்கு வா, அந்த இயேசுவை நோக்கி பார். இந்த இயேசு கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா வெற்றியுள்ள வாழ்க்கை வாழு. இதோட வேற என்ன சந்தோஷம்? இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை கத்தர் கொடுக்கிறார். இந்த வாழ்க்கை அவர் கொடுக்க மாட்ட சொல்லல, கொடுக்கிறாரு. நம்ம தான் வரமாட்டோம் இல்லைங்களா? நம்ம தான் பின்தங்கி போயிட்டு இருக்கோம். நம்ம தான் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டு இருக்கோம். தேவையில்லை. இன்னைக்கே இப்பொழுதே ஆண்டு நோக்கி வா, அவரை அண்டிக்கொள், அவரை பற்றிக்கொள், அவரை நோக்கி பார். இந்த ரட்சிப்பு, இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை உனக்கு உண்டு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே ஆசீர்வதித்து நம்ம ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் நிற்கிற பரிசுத்தம் உள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மையான நாளுக்கான ஸ்தோத்திரம். நாளிலும் கூட தர்மையான எங்கள் வேலையில நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஓடோடி வரவும் விலை ஏற்பட்ட சத்தியத்தை தியானிக்கும்படி உதவிச்சதுக்கான ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு விசுவாச வாழ்க்கை எவ்வளவு வெற்றியுள்ள வாழ்க்கை சுவாமி. இயேசுவை அறிந்த வாழ்க்கை எவ்வளவு வெற்றியுள்ள வாழ்க்கைன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் கத்துக்கிட்டோம் சுவாமி. இதனால் வரைக்கும் நாங்கள் சோர்ந்து போய் கிடக்கிறோம், ஆண்டவரே வீழ்ந்து போய் கிடக்கிறோம். அந்த குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் கடந்து போய் நாங்கள் கர்த்தாவை சமாதானத்தை இழந்து போய் தூக்கம் இழந்து போய் ஐயோ நான் ஒரு கிறிஸ்தவனா ஐயோ நான் விசுவாசியான்னு சொல்ல முடியலையே சந்தேகமா இருக்க சொல்லி பல தடுமாற்றத்துக்கு கடந்து போன வேலையில இந்த நாள் நீ கொடுத்த வசனத்துக்கான ஸ்தோத்திரம் அன்றே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அன்றே உண்மையாகவே குற்றச்சாட்டு இருக்கும் என்றால் மனம் திரும்புவது நல்லது சுவாமி. மனம் திரும்பி உடைய சமூகத்துல ஒப்புறமாக்குறது நல்லது சுவாமி. இன்னுமாய் குற்றஞ்சாட்டு மேல் குற்றஞ்சாட்டு எங்களை சமாதத்தை இழக்கும்படியா தூக்கத்தை இழக்கும்படியா இருக்கும் என்றால் ஏதோ சற்று நாங்கள் சச்சித்து வருகிறோம் சுவாமி. தேவனே தேவன் தெரிந்து கொள்ளும்போது குற்றஞ்சாட்டுகள் யார் தேவனே நீதிமானாக்குறவர் அன்றுரே எவ்வளவு உன்னதமான சத்தியம் சுவாமி. இன்னும் வேற என்ன வேணும் அன்றுரே கிறிஸ்துவே மறித்தவர் அன்றுரே எனக்காக அன்றுரே மத்தியஸ்தரா வந்து கிறிஸ்துவை காண்பிக்கிறாரே சுவாமி. வேற என்ன வேணும் சுவாமி வேற யார் குற்றஞ்சாட்டு முடியும். கிறிஸ்து இயேசு எனக்காக மறித்தார் எழுந்தும் இருக்கிறார் அவரே தேவனுடைய வலது பாசத்தை வீட்டுக்கிறார் எல்லா துறைத்தனத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர். அது மாத்திரமல்ல அடேப்பா உன்னதமான தேவனுடைய வலது பாசத்தை வீட்டிருந்து நியாயாதிபதியா அல்ல கிருபாசனபதியாய் கிருபாசனத்திலே கத்தாவே வீச்சிருக்கிறவராய் அன்றே எனக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி யார் குற்றஞ்சாட்ட முடியும் சுவாமி. இப்பேற்பட்ட உன்னதமான தைரியம் உள்ள வெற்றுள்ள வாழ்க்கை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வெற்றுள்ள வாழ்க்கை எனக்கு இல்லை என்றால் இப்பொழுதே தாழ்த்தி வருகிறோம் இப்பொழுதே மனந்திரும்புகிறோம் சுவாமி. இந்த அருமையான சத்தியம் இந்த அருமையான வெற்றுள்ள வாழ்க்கை நாங்களும் சுதந்திரித்து உமக்குள்ளாய் சந்தோஷமான வாழ எனக்கு அருள் புரியும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. Amen.